الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولقد نصركم الله ببدر وأنتم أذلة واتقوا الله لعلكم تشكرون. وقال النبي صلى الله عليه وسلم لغدوة او روحة في سبيل الله خير مما تطلع عليه الشمس او تغرب او كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவை நல்லடியார்களே, பத்ர் போர்க்களத்தை பற்றியும் பத்ரின் தியாகிகளை பற்றியும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றில் இந்த தியாகிகள் மட்டும் இல்லை என்றால் இஸ்லாம் அழிந்து போயிருக்கும் என்ற சூழலில் இஸ்லாத்திற்கு உயிர் கொடுத்த தியாகிகளை உலகம் உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அல்லாஹ் பத்ரிலே வெற்றியை கொடுத்த செய்தியை சொல்லுவார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஒரு பெரிய மூஜிஸா, நடக்க போற விஷயங்களையும் பெருமானார் சொல்லிவிடுவார்கள். நடக்க போகிற விஷயங்களை நாசூக்காக சொல்லுகிற பண்பாடு பெருமானாருக்கு உரித்தான பண்பாடு. இதற்கு நிறைய வரலாறுகளை சான்றாக சொல்ல முடியும். சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா இவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹுக்கும் கடுமையான சண்டை. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் பெருமானாரிடத்திலே, தஅனி யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் என்னை விடுங்க நாயகமே. சஹைல் இப்னு அம்ர் பல்ல தட்டிட்டு வந்த கொஞ்சம் விடுங்க, அவர் இனிமேல் பேசக்கூடாது, பேசுவதற்கு பல்லு இருக்க கூடாது, அனுமதி கொடுங்கள் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தஹு, அவரை நீ விட்டு விடு, லஅல்லஹு யஸ்ருக யௌமா, ஒரு நாள் உனக்கு அவர் சந்தோஷம் அளிப்பார், நீ விட்டு விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானாரின் வஃபாத்தின் பொழுது உமர் ரலியல்லாஹ் கவலையில் இருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹ்வினுடைய கவலையை நீக்குகிற அருமருந்தாக இருந்தவர் யாரின் பல்லை உடைப்பேன் என்று உமர் கிளம்பினாரோ அந்த ஸஹல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா தான் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். பின்னால் நடக்கிற செய்தியை பெருமானார் முன்னால் சொல்லுவார்கள். இது நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற அறிவிப்பு. அக்ரா இப்னு ஸிஃபியின் ரலியல்லாஹு தஆலா கடுமையாக நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். இவர்கள் எழுவார்களா இல்லையா என்ற சூழல், இவர்கள் எழுவார்களா இல்லையா, கடுமையான இக்கட்டான சூழல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சென்றார்கள். சில பேர் மருத்துவமனையில படுத்திருப்பாங்க, கடுமையான கோமாவில் இருப்பாரு, பார்க்கிற டாக்டர் மண்டே போட்டுருவான், இவர் பின்னாடி பல வருஷம் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள் பார்ப்பதற்காக. பார்த்த பொழுதே அக்ரா இப்னு ஸிஃபீர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே நான் பொழைக்கிற மாதிரி தெரியல, எனக்காக துஆ செய்யுங்கள் என்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், அப்படி அல்ல, நீங்கள் வாழுவீர்கள், நீங்கள் ஹிஜ்ரத் செய்வீர்கள், பலஸ்தீன் பகுதியில் இருப்பீர்கள், ரிபுவா என்ற இடத்தில் தான் இறப்பீர்கள். ஹதீஸ் நூல்களிலே பதிவான வரலாறு. கடைசியில் அவர்கள் இருந்தார்கள் பலஸ்தீனில், ரிபுவா என்ற இடத்திலே தான் அவர்கள் இறந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். பெருமானார் வருகிற செய்திகளை சொல்லுகிற ஆற்றல் நாயகத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு யார் முதலில் என்னை வந்து சந்திப்பார் என்பதையும் சொன்னார்களே, ஃபாத்திமா, ஃபாத்திமா தான் முதல்ல மௌத்தா வாங்கிறத சொல்றாங்க. என் மனைவிகளில் என்னை முதலில் சந்திப்பது ஜைனப். வாத்துவலுஹா எதன் கையால் நீளமான, நிறைய தான தர்மம் செய்யக்கூடிய ஜைனபு தான் என்னை முதலில் வந்து சந்திப்பார்கள். நான் இறந்ததற்கு பிறகு முதல் முதலிலே மௌத்தாகி என்னை சந்திப்பவர்கள் ஜைனப் என்று வாழுகிற காலத்திலேயே பெருமானார் சொல்லுவார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளும் அதற்கு சான்று. அபூதர் ரலியல்லாஹு தஆலா சூஃபி, கடுமையான தசவுஃப், யார் எது செஞ்சாலும் பிடிக்காது. உஸ்மான் ரலியல்லாஹுவிடத்திலேயே சண்டைக்கு போனவர்கள். அது என்ன, காசுகளை எல்லாம் சேர்த்து வைத்து 1/40 ஜகாத்து கொடுப்பதாம். அந்த வேலை எல்லாம் நமக்கு எதற்கு, வருவதை எல்லாம் அப்பொழுதே செலவழிக்கலாமே. அல்லாஹ் பறவைகளுக்கு கொடுக்கிறான், விலங்குகளுக்கு கொடுக்கிறான், எல்லோருக்கும் உணவளிக்கிற ரப்பு நமக்கு கொடுக்க மாட்டானா? இந்த காசு பணத்தை எல்லாம் அரசாங்கத்தில் வைக்கவே கூடாதுன்னு உஸ்மான் ரலியல்லாஹுவிடத்திலே சண்டை ஓட்டவர்கள் அபூதர். இந்த அபூதரை பார்த்து பெருமானார் கேட்கிறாங்க, அபூதர் மக்காவாசிகள் ஒருவேளை உங்களை விரட்டினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அபூதர் ரலியல்லாஹுவுக்கு பேர் என்னன்னா ஹமாமத்தே மக்கா, மக்காவின் மாடப்புறா. மக்காவிலே நிறைய புறாக்கள் இருக்கிறது அல்லவா, இதை போன்று அபூதர் ரலியல்லாஹு மக்காவில எந்த பகுதியில் போனாலும் உட்கார்ந்துருப்பாங்களாம். காபாவை சுத்தி சுத்தி வந்து வந்து அமர்ந்திருப்பார்கள். அதனால் பெருமானார் வைத்த பெயர் ஹமாமத்தே மக்கா, மக்காவின் மாடப்புறா. இந்த மக்காவை விட்டு உம்மை விரட்டி விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நாயகமே, மதீனாவின் புறாவாக நான் மாறிவிடுவேன். மதீனாவிலே உங்களின் ரௌலாவை சுத்தி வருகிற புறாக்களில் ஒரு புறாவாக நான் ஆகிவிடுவேன் நாயகமே. அவர்களும் உம்மை விரட்டி விட்டால் நீ என்ன செய்வாய் அபூதர்ரே என்று பெருமானார் கேட்கிற பொழுது, நாயகமே நான் பைத்துல் முக்கத்தஸின் புறாவாக மாறிவிடுவேன் நாயகமே, அங்கு சென்று விடுவேன், ஷாமுக்கு சென்று விடுவேன் நாயகமே, பைத்துல் முக்கத்தஸுக்கு சென்று விடுவேன், அவர்களும் உம்மை விரட்டி விட்டால் நீ என்ன செய்வாய்? என் வாளெடுத்து போர் செய்வேன் நாயகமே. இந்த மூன்று இடத்தில் ஒரு இடத்தில் தான் இருப்பேனே தவிர அதில் தான் என் உயிர் போக வேண்டுமே தவிர, அப்படி இல்லை என்றால் நான் வாழிட்டு போர் செய்வேன் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், தம்ஷி வஹ்தா, இவர் தனியாகவே வாழுவார். தமூத்து வஹ்தா, தனியாகவே மௌத்தாகுவார். துபு அசு வஹ்தா, நாளை மறுமையிலும் தனியாகவே அடக்கப்படுவார், தனியாகவே எழுப்பப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ சொன்னது கடைசியிலே அவரின் வஃபாத்துமப்படித்தான் நடந்தது. மனைவியோடு தனியாக ஒரு பாலைவன பகுதியிலே இருக்கிறார்கள், பாலைவன பகுதியில் தான் இறந்தார்கள். அப்பொழுது மனைவி கேட்கிறார்கள், பார்த்து பார்த்து அழுகிறார்கள். மனைவியை பார்த்து கேட்டார்கள், என்னை பார்த்து எதற்கு அழுகிறீர்? நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு மௌத்தாக போகிறேன். கண்மணி நாயகத்தை இதுவரை கனவிலே கண்டுகொண்டிருந்தேன், இனி நான் நினைவிலேயே பெருமானாரை காணப்போகிறேன். பிறகு எதற்கு நீங்கள் அழுகிறீர்கள்? மனைவியே எதற்கு அழுகிறாய்? வேறொன்றுமில்லை, நீங்கள் இறந்து விட்டால் கஃனிடுவதற்கு ஆடை இல்லை. சஹிஹான ஹதீஸ், கஃன் இடுவதற்கு ஆடை இல்லை. அப்துல்லா அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், இந்த கவலை உனக்கு தேவையில்லை. பெருமானார் வாடும் காலத்திலேயே எனக்கு கஃன் இடுகிற பொறுப்பை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுக்கு கொடுத்து விட்டார்கள். வாழும் பொழுதே கொடுத்து விட்டார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இவர் இறக்கிற இடத்திற்கு நீ செல்லுவாய், இவருக்கு கஃன் போடுவாய் என்று சொன்னார்கள். கண்டிப்பாக இது நடக்கும் சொல்லிட்டு மௌத்தா போயிட்டாங்க. ஒரு பிரயாண கூட்டம் ஒன்று ஒட்டகத்திலேயும் குதிரையிலையும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே பார்த்தால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவும் இருக்கிறார்கள். பார்க்கிறார்கள், அபூதர் ரலியல்லாஹு வஃபாத்தாக இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், பெருமானார் என்றைக்கு என்னிடத்திலே சொன்னார்களோ அபூதருக்கு நீதான் கஃன் இடுவாய் என்று என்றைக்கு சொன்னார்களோ அன்றைக்கே கஃன் துணி வாங்கி வைத்து விட்டேன் என்றார்கள். எப்பொழுதும் நடக்கலாம் மரணம், என்னோடே கஃன் துணி இருக்கிறது, நான் அடக்கம் செய்கிறேன் என்று அடக்கிவிட்டு சென்றார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். நாளை நடக்கிற செய்தியை சொல்லும் ஆற்றல் நாயகத்திற்கு உண்டு. அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தான். ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார். துல்லினி யா ரசூலுல்லாஹ் யுத்கிலினில் ஜன்னா வ யுபஈதுனி அனின்னார். அறிவிப்பு செய்யுங்கள் நாயகமே. அந்த அறிவிப்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நான் நரகத்திற்கு செல்ல சொர்க்கத்தில் நுழைய வைக்கணும். உமர் நபிகள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகூலுல் அதுல வத்துபத்தில் ஃபதுல, ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், எப்ப பேசினாலும் நீதமா பேசணும், உனக்கு மிஞ்சியதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும். லா வல்லாஹி யா ரசூலல்லா, இதெல்லாம் எனக்கு நடக்காது, எப்ப பேசலா இருந்தாலும் நீதமா நான் பேச முடியுமா, என் பொண்டாட்டிட்டு குறிப்பா நீதமா பேச முடியுமா, பேசினா விடுவாளா, அதெல்லாம் வேணாம் நாயகமே, நீதமா என்கிட்ட பேசவும் முடியாது, மிஞ்சியதை எல்லாம் கொடுக்கிற அளவுக்கு உங்களை போன்ற கொடைவள்ளலும் நான் இல்லை, அதுவும் கொடுக்க மாட்டேன். வேற ஏதாவது சொல்லுங்க நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசியை பார்த்து சந்தோஷம் அடைந்து விட்டு சொன்னார்கள், கூமான் நபிகள் கூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், உன்னிடத்தில் ஒரு ஒட்டகை இருக்கிறது அல்லவா? ஆம் நாயகமே இருக்கிறது. இந்த ஏரியாவில தண்ணீர் இல்லை தெரியுமா? ஆம் நாயகமே, உங்களுடைய தோல் துருத்தியை வைத்து தண்ணீரை எடுத்து இந்த ஒட்டகத்திலே கொண்டு போய் தண்ணீர் இல்லாத மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள், உங்கள் ஒட்டகையும் சாகாது, இந்த தண்ணீர் பையும் அழியாது என்றார்கள். பெருமானார் சொல்லி பல ஆண்டு காலமானது, இவரும் சஹீதானார், இந்த சஹாபி கிராமவாசியும் சஹீதானார், ஒட்டகமும் இறக்கவில்லை, தண்ணீர் துருத்தியும் அழியவில்லை. அதிகளிலே பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் என்ன நடக்கும் என்பதை சொல்லும் ஆற்றல் உண்டு. உம்மு ஐமன் பத்ர் போர்க்களத்தின் பொழுது வருகிறார்கள், நாயகமே போருக்கு நானும் வர வேண்டும், ஆனால் ஒரு நிபந்தனை, பெண்மணி, போருக்கு நானும் வர வேண்டும், அங்கு நான் ஷஹீதாக வேண்டும். எவ்வளவு ஆசை, போருக்கு வர வேண்டும், அங்கு நான் ஷஹீதாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஷஹீதாவீர்கள் என்றார்கள். ஷஹீதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான் ஆவீர்கள். கடைசியில என்ன ஆனது? வீட்டிலேயே இருந்தார்கள், அவர்களுடைய வேலைக்கார பெண்மணிகள் வேலைக்கு இருந்தவர்களே அடித்து கொலை செய்தார்கள், வீட்டிலேயே ஷஹீதானார்கள். வரலாறு சொல்லும் அப்துல்லாஹி இப்னு யஸ்ர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு, பெருமானார் சொல்லும் போதே சொன்னார்களா, தஈஷு கர்னா, கர்ன் என்று சொன்னால் அரபியில ஒரு நூற்றாண்டு அர்த்தம், நூறு வருஷம், இதுக்கு பேர் தான் கர்ண, தஈஷு கர்ணா, நீங்கள் ஒரு நூற்றாண்டு வாழ்வீர்கள். கரெக்டா நூறு வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார், சரியாக வாழ்ந்தார். பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய கன்னத்திலே இருக்கக்கூடிய மறு காலியாகாமல் நீங்கள் மௌத்தாக மாட்டீர்கள். பெரிய மறு ஒன்று இருந்தது அப்துல்லாஹி இப்னு யஸ்ர் ரலியல்லாஹுக்கு, கன்னத்திலே இருந்தது, வஃபாத் ஆகிற பொழுது அந்த மறுவை காணவில்லை. பெருமானார் சொன்னது நடக்கும். வாழுகிற காலத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன்னுடைய உறுப்பு சொர்க்கத்துக்கு போகுண்டாங்களாம். நாவன் போர்க்களத்திற்கு சென்றார், இவருடைய கை இடது கை ஷஹீதாக்கப்பட்டது, இடது கை வானத்திலே பறந்தலாம், எல்லா சகாபாக்களும் பார்த்தார்கள், எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது, வானத்திலே சென்றது. அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், கையில்லாமலே வாழ்ந்தார்கள். இவர்கள் வாழுகிற காலத்திலேயே தன் உறுப்பை முன்னால் சொர்க்கத்திற்கு அனுப்புவார்கள் என்ற சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஸைத் இப்னு அக்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ஸைத் இப்னு அக்ராஐ நோய் விசாரிக்க பெருமானார் செல்லுகிற பொழுது சொன்னார்கள், ஸைத் இப்னு அக்ரா, நீ இந்த நோயிலே இறக்க மாட்டாய், எனக்கு பின்னாலும் நீ வாழுவாய், நான் இறந்ததற்கு பிறகு வாழுவாய், ஆனால் ஒன்று, அந்த நேரத்திலே உன் கண் பார்வை போய்விடும், இப்பொழுது நீ என்ன சொல்லுகிறாய், இப்பொழுதே இறப்பதற்காக வேண்டி நான் துவா செய்யவா, அல்லது எனக்கு பின்னாலும் கண் பார்வை இல்லாமல் வாழ்வதற்கு துவா செய்யவா என்று கேட்கிற பொழுது, அஹ் தசிப் வாஸ்மிர், நாயகமே இப்பயே மூத்தா போறதுக்கெல்லாம் துவா செஞ்சாதீங்க, கண் இல்லைன்னாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பின்னாடியும் கொஞ்ச நாள் நான் வாழணும், அஹ்தசி வாஸ்கின், நான் பொறுமையா இருந்துக்கிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், நாயகத்தின் வாழ்வுக்கு பின்னால் அவர் வாழ்ந்தார் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமையாவை பார்த்து சொன்னார்கள், உமையா, நீ அதி விரைவில் இறந்து போவாய், இஸ்லாமியர்களால் நீ கொல்லப்படுவாய். உமையா, இந்த ஒரு வார்த்தை உமையாவின் உள்ளத்தை கலக்குகிறது. இந்த வரலாற்றை நேரடியாக உமையாவிடத்திலே சொல்லாமல் நபிகள் சாத் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லி இருந்தார்கள். உமையா அதி விரைவில் நம்முடைய தோழர்களால் கொல்லப்படுவார் என்று சொல்லி இருந்தார்கள். இந்த உமையாவும் சாதன அலி அல்லாவும் நெருங்கிய நண்பர்கள். பெருமானார் சாதனத்திலே சொல்லுகிறார்கள், இந்த சாதும் உமையாவும் நெருங்கிய நண்பர்கள். சாதன அலி அல்லா மக்காவுக்கு சென்றால் உமையாவின் வீட்டில் தான் தங்குவார்கள். உமையா ஷாமுக்கு செல்லுகிற பொழுது மதீனாவிலே சாதன அலி அல்லாவின் வீட்டில் தான் தங்குவார்கள். புகாரியிலே பதிவான ஹதீஸ். ஒரு நாள் சாதன அலி அல்லா மக்காவுக்கு செல்லுகிறார்கள், உமையா வீட்டிலே தங்குகிறார்கள். தங்கும் பொழுது சொன்னார்கள், ஒரு வார்த்தை சொன்னார்கள், சாதன அலி அல்லா நாம் இன்றைக்கு மதிய நேரத்திலே தவாப் செய்ய வேண்டும், காபத்துல்லாவை வா செல்லலாம். இரண்டு பேர்களும் தவாப் செல்வதற்காக செல்லுகிறார்கள். செல்லும் வழியிலே அபூஜஹில் வந்து விடுகிறார். சாது வந்திருக்கிறாரே, இஸ்லாமியர் வந்திருக்கிறாரே, முகம்மதை பின்பற்றக்கூடியவர் வந்திருக்கிறாரே, வீட்டிலே அடைக்கலம் கொடுக்கிறாயா, எங்கே அழைத்து செல்கிறாய்? காபத்துல்லாவிலே தவாப் செய்ய வேண்டும் என்று சொன்னார். தவாஃபுக்காக நான் அழைத்து செல்கிறேன். உடனே அந்த அபூஜஹில் சொன்னான், இவரையெல்லாம் தவாப் செய்ய அனுமதிக்க கூடாது இறை இல்லத்திலே என்று சொல்ல சாதர் அலி அல்லாவுக்கும் அபூஜஹிலுக்கும் சண்டை நடக்கிறது, வாக்குவாதம் நடக்கிறது. இந்த நேரத்திலே உமையா அபூஜஹிலுக்கு தோதுவாக பேசுகிறார், என் தலைவரை எதிர்த்து பேசுகிறாயா சாதே, என் தலைவரை அபுல் ஹிக்கமை எதிர்த்து பேசுகிறாயா என்கிற பொழுது சாதர் அலி அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை சொன்னார்கள், உமையா அதி விரைவிலே நீ செத்து விடுவாய் என்று சொன்னார்கள். அதி விரைவிலே நீ மரணித்து விடுவாய், இஸ்லாமியர்களால் உன்னுடைய தலையெழுத்து மாற்றப்படும் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். இந்த வார்த்தை காட்ட உடனே நடுங்கி போய் மனைவிட்ட போய் சொன்னானா, முகம்மது அதி விரைவிலே நான் இறந்து விடுவேன் என்று சொன்னாராம். மனைவி ஆறுதல் அளிப்பாள் என்று நினைத்து சொல்ல மனைவி சொன்னார்களாம், முகம்மது சொல்லி இருந்தா கண்டிப்பா நடக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. முகம்மது சொல்லி இதுவரை பொய்யானதில்லை, நீ இறப்பாய் என்று சொல்லிவிட்டாய், இறந்தே தீருவாய். உமையாவினுடைய நிலைமை பதட்டத்திற்கு, உமையாவின் விஷயம் மக்காவிலே பரவுகிறது, முகம்மது உமையாவை கொல்லுவாராம், முகம்மது உமையாவை கொல்லுவாராம், முகம்மது உமையாவை கொல்லுவாராம் என்ற செய்தி பரவுகிறது. இந்த நேரத்தில் தான் ஷாமுக்கு பயணம் புறப்படுகிறார்கள் வியாபார கூட்டம். மக்காவில் இருந்து பெருமானாரின் எதிரிகள் பயணத்தை துவங்குகிறார்கள். துவங்கும் பொழுது அபூ சுஃபியான் சொல்லுவார், அந்த பயணக்குழுவின் தலைவர் சொல்லுவார், இந்த வியாபாரத்திலே எவ்வளவு லாபம் வருகிறதோ அது முழுவதும் பெருமானாரையும் அவர்களது கூட்டாளிகளையும் அழிப்பதற்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த வியாபாரத்தில் என்ன லாபம் வந்தாலும் யாருக்கும் கிடையாது, எல்லோரும் கூட்டு போட்டுதான் வியாபாரம் பண்ணுவாங்க, யாருக்கும் லாபம் இல்லை, கண்டிப்பாக முகம்மதை அழிப்பதற்குத்தான் இது பயன்படுத்தப்படும். இந்த செய்தி பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இவர்கள் ஷாமுக்கு வியாபாரம் செய்துவிட்டு திரும்பும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில குழுவை அனுப்பினார்கள். அந்த வியாபார குழுவை அழைப்பிடித்து வருமாறு அனுப்புகிறார்கள். ஏனென்றால் தங்களை அழிப்பதற்காக பயன்பட போகிறது அல்லவா இந்த பணம், அழிப்பதற்காக வேண்டி பயன்பட போகிற இந்த பணத்தை பிடுங்குவதற்காக, பொருளை பிடுங்குவதற்காக பெருமானார் ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். ஆனால் அபூ சுஃபியான் சிறந்த உளவாளி, சிறந்த உளவாளி, அறிந்து கொண்டார் முகம்மதும் முகம்மதின் கூட்டாளிகளும் நம்மை பிடிக்க போகிறார்கள், நம்முடைய பொருட்களை கைப்பற்ற போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு கடல் மார்க்கமாக உனக்கு கொடுக்கிறேன் என்று விலை பேசி லம்லமை அனுப்பி வைக்க கடல் மார்க்கமாக சென்றான். மக்காவை அடைந்தான். சட்டைகளை கிழித்துக் கொண்டு மக்காவுக்குள்ளே போய் கத்துகிறான், பேசுகிறான், முகம்மது நம்முடைய பொருட்களை, நம்முடைய எல்லா விதமான வியாபார சரக்குகளையும் பிடுங்கி விட்டார் முகம்மது, முகம்மது பிடுங்கி விட்டார், கை செய்தவே கை செய்தவே என்று ஆடைகளை கிழித்துக் கொண்டு கத்தினார். எப்படி இருக்கும்? மதீனாவாசிகள் எல்லாம் ஒன்று, மக்காவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள், முகம்மதை அழித்தே ஆக வேண்டும், நம்முடைய வியாபார பொருட்களை பிடுங்கி விட்டாரா என்று எல்லோரும் கிளம்புகிறார்கள். குறிப்பாக அபூஜஹிலும் கிளம்புகிறான். இந்த நேரத்திலே தான் ஆத்திகா, பின்னால் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள், ஆத்திகா ஒரு கனவு கண்டார்கள். என்ன கனவு? மூன்று நாளில் பெரும்பெரும் தலைகள் கொல்லப்படுவதை கனவிலே கண்டார்கள். அபூஜஹில் வெட்டப்படுவதை, உமையா, உத்துபா, ஷைபா, வலி, ஹக்கீம் எல்லாம் வெட்டப்படுவதை கனவிலே பார்க்கிறார்கள். கனவு பார்த்த இந்த ஆத்திகா ரகசியமா வைக்காம அப்பாஸ் அலி அல்லாஹ்விடத்திலே அதை சொல்ல, அப்பாஸ் அலி அல்லாஹ் கடை வீதியிலே சென்று ஒரு சிலர்களிடத்திலே சொல்ல, அபூஜகளுக்கு இந்த விஷயம் கிடைக்கிறது. வேகமாக வந்தான், ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் ஆத்திகாவின் கன்னத்தில் அறைகிறார். யாரை யார் கொள்வது, யாரை யார் கொள்வது? முகம்மது எங்களுக்கு முன்னால் நெருங்க முடியுமா? மூன்று நாள் ஆத்திகா பார்த்துக் கொள்ளலாம், எண்ணிக்கொள், நாங்களும் படையை நாங்களும் கிளப்புகிறோம். அந்த முகம்மது கொல்லப்படுகிறாரா, நாங்கள் கொல்லப்படுகிறோமா பார்க்கலாம். அல்லாஹுவோடு, அல்லாஹுவின் தூதரோடு இவன் போரிட தயாராகிறான். என்ன நிலைமை? ஒரு சில தலைவர்கள் ஐந்து பேர்கள் ஒன்று சேர்கிறார்கள், ஹக்கீம், ரபீஆ, உத்துபா, ஷைபா, வலீத். அவர்களுக்கு ஒரு பழக்கம், எப்பயுமே சீட்டு போட்டு பார்த்துட்டு போற பழக்கம். நம்மாளுகள்ட்டே நிறைய பழக்கம் இருக்குது. பூனை குறுக்க போயிருச்சுன்னு சொன்னா திருப்பி வந்துருவான், அந்த ஊருக்கே போக மாட்டான், வியாபாரத்துக்கு போக மாட்டாரு. அல்லது சிலர்கள் வந்து பாத்திமா கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு வாங்கி மட மடன் குடிச்சிட்டு போய் பார்ப்பாரு. பார்த்தா பூனை செத்து கிடக்கும். இவனை பார்த்துட்டு பூனை செத்துருச்சு. நஹூதுபில்லா, இப்படி ஒரு பழக்கம் அவர்களிடத்துல இருந்தது. ஐயாமுல் ஜாகிலியாவில் அஞ்சு பேர் சீட்டு போடுறான், போருக்கு போலாமா வேண்டாமா? ஆமான்னு வந்தா போயிடலாம், இல்லன்னு வந்தா போக வேண்டாம். அஞ்சு தடவை போட்டு எடுத்தான், அஞ்சு தடவை வேண்டாம் என்றுதான் வருகிறார். போருக்கு போக வேண்டாம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். உள்ளத்திலே அல்லாஹ் பயத்தையும் போட்டு விட்டார். ஆனா அபூஜகிலிடத்திலே இப்லீஸ் இருக்கிறானே, சுராக்கத்திபுன் கினானா என்ற பெரிய மனிதனின் தோற்றத்திலே வந்து முகம்மதையும் அவர்களின் தோழர்களையும் அழிப்பதற்கு இதை விட ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடையாது. ரொம்ப அற்பமான சொற்பமான ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்களோ படைபலம் எல்லாம் நிறைந்தவர்கள், போனால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று போட்டு விட்டு வந்து விடலாம். கிளப்பு கிளப்புன்னு கிளப்பு எல்லாம் கிளம்பி போறாங்க, ஆற்றல் நிறைந்திருக்கிறது. இவர்கள் கிளம்பும் பொழுது அபூ சுஃபியான் வந்து விடுகிறார். நம்முடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது, போர் எல்லாம் வேண்டாம் என்று சொல்ல, பக்கத்துலதான் சுராக்கா இருக்கிறானே, அபூஜை சுராக்கா, இபிலிஸ் சுராக்காவினுடைய வேடத்திலே வந்து அதெல்லாம் முடியாது, முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது என்று படை கிளப்பப்படுகிறது. பதில் படை கிளம்பி போகிறது. நல்ல இடங்களை பிடித்துக் கொண்டார்கள், நல்ல இடங்களை பிடித்துக் கொண்டார்கள். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதுக்கு கிடைக்கிறது. பத்ரு என்ற இடத்திலே வந்து நல்ல இடங்களை பிடித்திருக்கிறார்கள், அவர்கள் உழவு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. இப்பொழுதுதான் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே பெருமானாருக்கு ஒரு வழக்கம், இன்னல் வருகிற பொழுது, இடுக்கண்கள் வருகிற பொழுது, தொல்லை வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது பெருமானார் முதலிலே அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள், தொழுவார்கள், அழுவார்கள், தொழுவார்கள், அழுவார்கள். நான்கு ரகஅத்தை பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு துஆ கேட்கிறார்கள், தொழுது விட்டு துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் யார் தெரியுமா? எங்களை பற்றி ரப்பே உனக்கு தெரியாமல் இல்லை ரப்பே. என்னுடைய தோழர்கள் இருக்கிறார்களே, ஹுஃபாத், செருப்பு கூட இல்லாதவர்கள் ரப்பே. ஃபஹமில்ஹும், அவர்களுக்கு செருப்பை கொடு. போர்க்களத்துக்கு போறவங்களுக்கு நாயகம் கேட்கிற கேள்வியை பாருங்கள், செருப்பை கொடு ரப்பே. ஃபஇன்னஹும் உராத், அவர்கள் ஆடை இல்லாதவர்கள் ரப்பே. ஃபக்ஸிஹும், அவர்களுக்கு ஆடையை கொடு ரப்பே. ஃபஇன்னஹும் ஜியா, அவர்கள் பசியாளர்கள் ரப்பே. ஃபஷ்பிதுஹும், அவர்களுக்கு வயிறு நிரம்ப உணவை கொடு ரப்பே. ஃபஇன்னஹும் ஆல்லா, இவர்கள் ஏழைகள் ரப்பே. என்னை பின்தொடரக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஃபஹ்னிம்ஹும், அவர்களுக்கு கனிமத்தை கொடு. மின் ஃபதலிக்கே, உன்னுடைய அருளால் கொடு என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள். பொதுவாகவே பெருமானார் துஆ கேட்டு எதுவுமே நடக்காமல் இல்லை. எந்த நேரத்திலே பெருமானார் துஆ கேட்டாலும் உடனே அங்கீகாரம். இது அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுத்த சலுகை. உபயிவனுக்கா வரலாறுகளிலே பார்க்கிறோம் சில செய்திகளை. உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே ஒருவர் ஓதி காட்டுகிறார், ஒருவரை பற்றி பேசப்படுகிறது, இவர் தப்பு தப்பா குர்ஆனை ஓதுறார். உபை இப்னு காப் ரலியல்லாஹு ஓத சொல்லுகிறார்கள், தவறாக ஓதுகிறார். பெருமானார் இடத்திலே கொண்டு வந்து, நாயகமே குர்ஆனை தவறாக ஒரு ஓதுகிறார் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்லி கேட்கிறார்கள், ஃபக்கத் அஹ்ஸன்த, நல்லத்தான ஓதுறாரு, ஃபக்கத் அஹ்ஸன்த, நீ மிக அழகாக ஓதுகிறாய் என்று சொன்னார்கள். உபை இப்னு காப் ரலியல்லாஹுக்கு கடுமையான கோபம், நாம ஓதுறது சரியா, அவர் ஓதுறது சரியா, நாயகம் அவரை சரின்னு சொல்றாங்க, நாம தப்பு கண்டுபிடிக்கிறோம், நாயகம் சரி என்று சொல்லுகிறார்களே என்று பெருமானாரின் மீது ஒரு வகை சந்தேகம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே கை வைத்து அல்லாஹும்ம இதஹப் அன்ஹு ஷைத்தான், இந்த நெஞ்சுக்குள் இருக்கிற ஷைத்தானை இவரை விட்டு தூக்கி விடு ரப்பே, தூக்கி விடு ரப்பே என்று சொல்ல, அதற்கு பிறகு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவுக்கு வாழ்க்கையில் சந்தேகம் வந்ததாக வரலாறே இல்லை. இது பெருமானாரின் ஆட்கள் லமாமத்து இப்னு ஸலபா நாயகத்திடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், நாயகமே போருக்கு செல்ல வேண்டும், அங்கே நான் ஷஹீதாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம யஹரின் தம ஸலபா அலல் குஃபாரி வல் முஸ்ரிகீன், யா அல்லாஹ் லமாமத்து இப்னு ஸலபாவினுடைய ரத்தத்தை குஃபார்களின் மீதும் முஸ்ரிக்கின் மீதும் நீ ஹராமாக்கி விடு, யாரு வந்தாலும் கொல்ல முடியாத அளவுக்கு ஆக்கிரு, பக்கத்திலே போவாங்களாம், தன்னை வெட்டணும்னு சொல்லி முன்னாடி கழுத்தை நீட்டுவாங்க, அவனுக்கு கண்ணு தெரியாம போயிரு, பார்க்க முடியாது, லமாமாவை வெட்ட முடியாது. காரணம் பெருமானாரின் துவா, நாயகத்தின் துவாவுக்கு இருந்த ஆற்றல் அது. உருவா பெருமானாரின் தோழர்களில் ஒருவர், அவருக்கு பெருமானார் ஒரு துவா செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் ஃபி ஸஃபக்கத்தி யமீனி, யா அல்லாஹ் இவருடைய வலதுகரத்துல நீ பரக்க செய்வாயாக, மார்க்கெட்டுக்கு போவாராம் ஒண்ணுமே இருக்காது, எதையாவது ஒன்ன தூக்கி அதை கொண்டு போனா வர்றவன் வம்புக்கு வந்து வாங்கிக்குவான், மண்ணை தொட்டாலும் பொன்னாகும், வெறுமனே செல்லுவார், பல ஆயிரங்களோடு வீட்டுக்கு திரும்புவார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானாரின் துவா. அபு ஹுரைரா ரலியல்லாஹ் நாயகமே மறக்காத கல்வி ஞானம் எனக்கு வேண்டும், நாயகமே ஏதாவது செய்யுங்கள், துண்ட விரிந்தாங்க பெருமானார், துண்ட விரிந்தாங்க, நாலு கையை அள்ளி போட்டாங்க, வெறும் சும்மா அள்ளி போட்டாங்க, நம்ம அஜர்த்து ஜலால் அஜர்த்து துண்ட விரின்னு சொல்லி நாலு கையை அள்ளி போட்டு நெஞ்சில வச்சுக்கேன்னு சொன்னா நெஞ்சு இருக்குமா அவருக்கு? ஆனால் அபூ ஹுரைரா ஒன்றும் பேசவில்லை, பெருமானார் அள்ளி போட்டு மடக்கி நெஞ்சில வைத்துக் கொள்ளின்றார்கள், நெஞ்சில வச்சாரு, அதற்கு பிறகு அவருக்கு மறதி என்பதே இல்லை. இதுதான் பெருமானாரின் துவா. ஆட்கள் ஜரீர் இப்னு அப்துல்லா குதிரை சவாரி அவரால் செய்யவே முடியாது, குதிரையில ஏறினாருனாவே கீழே விழுந்துருவாரு, ஒரு தூக்கு தூக்குச்சுனாவே கீழே விழுந்துருவாரு. பெருமானார் இடத்துல வந்து சொல்கிறார், நாயகமே குதிரை சவாரி என்ன செய்ய முடியவில்லை, நாயகமே நெஞ்சில் அடித்து அல்லாஹும்ம சபித் கல்பா, யல்லாஹ் இவரை தரப்படுத்துவாயாக, ஒரு அடிதான் அடிச்சாங்க, அதற்கு பின்னாடி குதிரை ரேஸ்ல இவர் தான் முதல்ல வருவார், குதிரை ரேசுக்கு சென்றால் முதலில் வருவார். இது பெருமானாரின் ஆட்கள். முஆவியா ரலியல்லாஹு வருகிறார்கள், அல்லாஹும்ம மக்கின்ஹு ஃபில் அர்த், யா அல்லாஹ் இவரை பூமியிலே ஸ்திரப்படுத்துவாயாக, ஐந்து மாகாணங்களுக்கு அதிபதியாக, பிச்சைக்காரராக இருந்த முஆவியா, ஒன்றும் இல்லாதவராக இருந்த முஆவியா ஐந்து மாகாணங்களுக்கு அதிபதியாக மாறினார் என்பது வரலாறு. நாயகத்தின் துஆ. சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே எனக்கு ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்க நாயகமே என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் இவருக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், நூறு வயதை கடந்தார்கள், முடி நரைக்கவில்லை, நூறு வயசுல முடி நரைக்கவில்லை, பள்ளு விழவில்லை, தாடி நரைக்கவில்லை, அவர்கள் நடந்தால் ஏதோ 18 வயது பையன் போவதை போன்றிருக்குமா? பெருமானாரின் துவாவின் ஆற்றல் இது. இந்த நாயகம் பதில் போர்க்களத்திலே ரப்பே எங்களுக்கு உதவி செய் என்று கேட்டதற்கு பிறகு அல்லாஹுவால் களம் இறங்காமல் இருக்க முடியுமா? நாயகம் கையேந்தியதற்கு பிறகு களம் இறங்காமல் இருக்க முடியுமா? பெருமானார் துவா கேட்டு விட்டார்கள், அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை நடத்துகிறார்கள், போருக்கு போகலாமா வேண்டாமா? காரணம், நாங்கள் அன்சாரிகளிடத்திலே தஞ்சம் புகுந்தவர்கள், மதீனாவில உங்கள் வீடுகளில் இருக்கிறோம், வந்து ஓர் இரண்டு ஆண்டுகள் தான் ஆகிறது, போகலாமா வேண்டாமா என்று கேட்கிற பொழுது நாயகத்தை பார்த்து ரெண்டு குழுக்கள் இருந்தார்கள் மதீனாவிலே, ஹவுஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள், ஹஸ்ரஜ் கூட்டத்தை சார்ந்தவர்கள். பெருமானார் ஆலோசனை கேட்கிறாங்க, போருக்கு போகலாமா வேணாமா? அபூபக்கர் அலி எல்லாம் முன்றாங்க, நாயகமே போகலாமா வேணாமாவா? போயிடலாம் நாயகமே, வெட்டொன்று துண்டு ரெண்டு பார்த்து விடலாம் நாயகமே. பெருமானார் மீண்டும் கேட்கிறார்கள், போலாமா வேணாமா? அபூபக்கர் அலி எல்லாம் போயிடலாம் நாயகமே, போலாமா வேணாமா? அபூபக்கர் அலியல்லாவுக்கு புரிந்து விடுகிறது, நாயகம் வேறு எதையோ எதிர்பார்க்கிறார்கள் என்று. பெருமானார் தெளிவாகவே கேட்கிறார்கள், நாங்கள் அன்சாரிகளின் வீடுகளில் வாழுகிறோம், அன்சாரிகளே நீங்கள் அனுமதி தருகிறீர்களா என்று கேட்கிற பொழுது அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள், இரண்டு தலைவர்கள் எழுந்து சொல்லுகிறார்கள். ஒரு தலைவர் சொன்னார், நாயகமே நீங்கள் கடலிலே இறங்குங்கள் என்றால் கண்ணை மூடி இறங்கி விடுவோம். இன்னொரு தோழர் சொன்னார், மலையிலிருந்து நீங்கள் குதிக்க சொன்னார் உடனே குதித்து விடுவோம், மூசாலை செலாத்தை போன்று அவர்களின் தோழர்களைப் போன்று நாங்கள் இருக்க மாட்டோம் நாயகமே என்று சொல்ல பெருமானாருக்கு உத்வேகம் ஏறுகிறது. இப்பொழுதுதான் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் மரபை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உலகத்திலேயே போர் மரபை அழகாக சொல்லிக் கொடுத்தவர்கள் பூமான் நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? முதலிலே பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் யாரும் போருக்கு வரக்கூடாது என்றார்கள். அது ஒருத்தர் அல்ல, அத்தா அம்மா ரெண்டு பேருமே அனுமதி கொடுத்தாதான், பெற்றவர்கள் இருந்தால் இரண்டு பேர்களின் அனுமதியை பெற்றுக் கொண்டுதான் போருக்கு வர வேண்டும் என்றார்கள். எப்படி இருக்கும்? சாத் ஹைசமா ரெண்டு பேரும் அத்தா மகன், பெருமானார் இடத்துல வந்து சொல்கிறார்கள், நபியே நாயகமே வீட்டுல நான் இருந்தா இவர் போருக்கு வரட்டும், இவர் இருந்தா நான், ஆனால் நாயகமே கைசமா சொல்லுகிறார் தகப்பனார், நான் போருக்கு வருகிறேன் நாயகமே, மகனை வீட்டிலே விடலாம், சின்ன பையன். உடனே மகன் சொன்னார், பாப்பா என்ன சொல்றீங்க, போருக்கு நான் போக கூடாதா? இது சுக பிரச்சனை அல்ல சொர்க்க பிரச்சனை, இது சுக பிரச்சனை அல்ல சொர்க்க பிரச்சனை, நான் கேட்பதாக இல்லை, வேண்டுமானால் நாயகமே நீங்கள் சீட்டு போடுங்கள், யார் பேர் வருகிறதோ போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு போட்டு எடுத்தார்கள், மகன் சாதிர் ரலியல்லாஹுவின் பெயர் வந்ததை தந்தை அனுமதி கொடுத்து அனுப்பினார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அப்ப முதல் கைதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு வருவதானால் முதல் நிபந்தனை பெற்றோர்களின் அனுமதி வேண்டும், இரண்டாவதாக போருக்கு வருவதானால் ஐயோ அத்தியல் அமானா, அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய அமானிதங்களையும் செலுத்தி இருக்க வேண்டும், அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய அமானிதங்களையும் செலுத்தி இருக்க வேண்டும். அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய அமானிதம் என்ன? சரியா தொழுதிருக்கணும், நோன்பு வச்சிருக்கணும், ஜகாத்து கொடுத்திருக்கணும், முறையாக யார் வாழுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் என் கூட போருக்கு வரணும். அடியார்களுக்கு செலுத்துகிற அமானிதம் யாருக்காவது கடன் பட்டிருந்தால் கடனை கொடுத்து விட வேண்டும், யாருக்காவது மனதளவிலே கெட்ட வார்த்தைகளை சொல்லியிருந்தால் மோசடி செய்திருந்தால் இன்னல்கள் கொடுத்திருந்தால் மன்னிப்பு கேட்டுவிட்டுத்தான் போருக்கு வர வேண்டும். இரண்டாவது நிபந்தனை ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் நிபந்தனையாக விதிக்கிறார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்பத்தார்களுக்கு திரும்பி வருகிற வரைக்கும் உள்ள செலவினங்களை கொடுத்து விட்டு வர வேண்டும். வெறுமனே மொட்டைய வந்துட்டு நீங்கள் போருக்கு வந்து அவர்களை பட்டில் போட்டு விடக்கூடாது. எவ்வளவு அழகாக பெருமானார் ஒண்ணுமே இல்லாத காலத்திலையும் கூட எவ்வளவு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நான்காவதாக போருக்கு வருகிற பொழுது, போருக்கு பணம் கொடுக்கிற பொழுது, போரினுடைய ஆயுதங்களை ஒன்று சேர்க்கிற பொழுது ஹலாலான பொருட்களில் இருந்து இருக்க வேண்டுமே தவிர ஹராமில் இருந்து ஒரு ரூபாய் கூட இதில் வந்து சேரக்கூடாது. ஐந்தாவதாக சொன்னார்கள், அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அமீரினுடைய ஆலோசனைக்கு இணங்கி நடக்க வேண்டும். இன்றைக்கு நடக்கிற போர்கள் எப்படி நடக்கிறது எண்ணி பார்க்கிறோம். ஆறாவதாக சொன்னார்கள், உங்களுடைய தோழர்களிடத்தில் புன்னகையோடு நடந்து கொள்ள வேண்டும், போர்க்களமாக இருந்தாலும் உங்களுடைய ரஃபீக் தோழர்களோடு நீங்கள் தபஸ்ஸும் புன்னகையை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அங்க போய் அரக்கிலோ இஞ்சிய சாப்பிட்ட மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் போர்க்களத்தில் போய் பார்த்துட்டு இருக்க கூடாது, சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஆறாவதாக ஏழாவதாக செல்லுகிற வழியிலே யாராவது முஸ்லிம்கள் இருந்தால் அல்லது உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நோவினை கொடுத்து விடக்கூடாது, குறிப்பாக பெண்கள், பலகீனமானவர்கள், குழந்தைகள், இவர்களுக்கு நோவினை அளித்து விடக்கூடாது. எட்டாவதாக பெருமானார் ஒரு நிபந்தனை போட்டார்கள், யாரும் புறமுதுகு காட்டிவிடக்கூடாது. போர்க்களம் செல்லுகிறோம், வெற்றியும் ஏற்படலாம் தோல்வியும் ஏற்படலாம், புறமுதுகு என்பது நம் சரித்திர நடுத்தரத்தில் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒன்பதாவதாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான். சந்தேகப்படல நாயகம், நமக்கு வெற்றியை வழங்குவான், கனிமத்தை கொடுப்பான், கனிமத் பொருட்களை கொடுப்பான். அந்த பொருட்களை என் அனுமதி இல்லாமல் யாரும் எடுக்கக்கூடாது. கனிமத் பொருளை நாயக கொடுக்கிறதுக்கு முன்னாடி அறவே எடுக்க கூடாது. புகாரியிலே ஒரு ஹதீஸ் வரும், போர்க்களத்திற்கு சென்றார்கள், போர்க்களம் முடிகிறது, கனிமத் பொருட்களில் இருந்து ஒரு பொருளை எடுத்து விட்டார்கள் ஒரு சஹாபி. அந்த சஹாபி யாரு? மிதுகம் ரலியல்லாஹு தஆலா. நாயகத்தினுடைய ஒட்டகத்தின் கடிவாணத்தை பிடித்து வருகிறார்கள். போர்க்களத்தில் எடுத்தது பெரிய பொருள் ஒண்ணும் இல்லை, ஒரு சால்வை, அதை எடுத்து போட்டுக்கிட்டாங்க குளிருக்கு. பெருமானாரின் ஒட்டகத்தை இழுத்து வருகிறார்கள். நாயகத்தை நோக்கி யூதர்கள் அம்பு விடுகிறார்கள். அந்த அம்பு மாறி மிதுகம் ரலியல்லாஹுவினுடைய நெஞ்சில் பாய்கிறது. அதே இடத்திலே மிதுகம் ரலியல்லா ஷஹீதாகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்களாம், என்னென்ன கனவு கண்டிருப்பார் இவர், வீட்டுக்கு சென்று எப்படி வாழலாம் என்று கனவு கண்டிருப்பார். இவர் ஒரு சொர்க்கவாசி, இவர் ஒரு சொர்க்கவாசி. நாயகத்தின் கடிவாளத்தை, குதிரை கடிவாளத்தை பிடித்து செல்லுகிற பொழுது இவருக்கு மரணம் வந்திருக்கிறது என்று சந்தோஷப்படுகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், இவரின் ஆடைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது என்றார்கள். என்ன நாயகமே சொல்லுகிறீர்கள், உங்களுடைய பாசறையிலே, உங்கள் பட்டறையிலே வளர்ந்தவர்கள் நாயகமே என்ன சொல்லுகிறீர்கள், கனிமத் பொருளை பிரிப்பதற்கு முன்பதாகவே எடுத்து இந்த சால்வையை அணிந்திருக்கிறார் பெருமானார் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட உடனே சபையை பிளந்து கொண்டு ஒரு சஹாபி வருகிறார், நாயகமே செருப்பு வாறு ரெண்டு, ஷிராக்குன் அவ் ஷிராக்கான். புகாரியிலே வருகிற வார்த்தை இதே வார்த்தை, செருப்பு வார் ஒன்று அல்லது ரெண்டு கொண்டு வந்து கொடுக்கிறார், தெரியாமல் எடுத்து விட்டேன் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், இது செருப்பு வார் அல்ல, இது நரக வார் என்றார்கள், இது நரகத்தின் வார் என்றார்கள். கனிமத்தை பிரிப்பதற்கு முன்னால் எடுப்பது நரகத்தின் பொருள், யாரும் எடுக்க கூடாது. பெருமானார் ஒன்பதாவது நிபந்தனையை போட்டு பத்தாவதாக பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்ட நிபந்தனை என்ன, நாம் போர் செய்வது அவர்களை காயப்படுத்த அல்ல, எதிரிகளின் உயிரை எடுப்பதற்கல்ல, யஸாஸுத்தீன் மார்க்கத்திற்கு கண்ணியத்தை வழங்க வேண்டும், நுஸ்ரத்துல் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் போரே தவிர, இந்த போர் நம்முடைய பகையை தீர்த்துக் கொள்வதற்கு அல்ல அன்பு தோழர்களே என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். உலகத்திலே இப்படி போர் செய்தவர்கள் யாராவது உண்டா, எந்த நாடாவது இருக்கிறதா? இன்றைக்கு நாட்டுக்கு நாடு போர் நடக்குதுன்னா ஒரு காலி இடத்தை பிடிக்கிறதுக்காக அடிச்சுக்கிறான். காஷ்மீர்ல சண்டை, பாலஸ்தீனத்தில சண்டை, என்னடா சண்டை போடுறீங்க என்றால் ஒரு பாலைவன பகுதி, இது எங்களோட சேர்ந்தது, இது எங்களோட சேர்ந்தது, இதற்காக வேண்டி அப்பாவிகளாக இருக்கிற குப்பனும் சுப்பனும் அடிபட்டு சாகிறான். நாட்டின் தலைவன் ஏவுகிறான், ஆனால் எவனோ இறந்து போகிறான். இதுதான் இன்றைக்கு நடக்கிற நடைமுறை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் போருக்கு செல்லுகிற பொழுது தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்லி அழைத்து செல்லுகிறார்களே, யாருக்கும் எந்த தீங்கும் அழித்து விடாதீர்கள், நீங்கள் நுஸ்ரத்து முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு உதவிக்காகத்தான் போர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் தன் தோழர்களை கிளப்பி கொண்டு செல்லுகிறார்கள். ஆனால் தோழர்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களோடு போருக்கு சென்றால் என்ன நன்மை இருக்கிறது என்பதை முழுமையாக அறிந்தவர்கள் தோழர்கள். நாயகத்தோடு போருக்கு சென்றால் எவ்வளவு நன்மை! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் சொல்லு கேட்டிருக்கிறார்கள், நபி தோழர்கள் போர்க்களத்திலே அணியிலே வரிசையாக நிற்பதற்கிறதே, போர்க்களத்திலே நிற்பது 60 ஆண்டு வணக்கத்தை விட மேலான அமல். போருக்காக மற்ற முஸ்லிம்களை இஸ்லாத்தை காப்பதற்காக அணியிலே நிற்பதற்கிறதே, இது 60 ஆண்டுகள் வணங்குவதை விடமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் அவர்களின் காதுகளுக்குள் நிழலாடுகிறது, ரீங்காரம் இடுகிறது. பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள், நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள்ளே முதல் முதலாக செல்பவர்கள் மூன்று பேர்கள் தான். அதில் முதல் ஷஹீது செல்லுவார், அதற்கு பிறகு அப்தி மம்லூக் அடிமை, அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கையும் செலுத்துவார், தன் எஜமானனுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கையும் செலுத்துவார். இந்த அடிமை செல்லுவார், மூன்றாவதாக பத்தினித்தனமாக இருந்த ஏழை செல்லுவார் என்று பெருமானார் சொன்னார்களே, சொர்க்கத்திற்குள்ளே முதலில் செல்வது ஷஹீத் என்பதை உணர்ந்திருந்தார்கள். போர்க்களத்திலே அணியிலே நின்று விட்டாலே ஊருளின் பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்களாம். ஹூர்லின் பெண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இவர் மரணித்து விட்டால் இவர் எனக்கு சொந்தமாக வேண்டும், எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று அலங்கரித்துக் கொள்வார்கள். ஹூமான் நபிகள் கோமான் இதையும் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தி எல்லாம் மனதுக்குள்ளே உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது. இது மட்டுமல்ல, பெருமானார் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே எல்லோரும் சொர்க்கவாசியாக ஆனதற்கு பிறகு, அல்லாஹ் எல்லாத்தையும் சொர்க்கவாசியாக ஆக்கட்டும், எல்லோரும் சொர்க்கவாசியாக ஆனதற்கு பிறகு யாராவது உலகத்துக்கு போய் அமல் செஞ்சுட்டு வர்றீங்களான்னு அல்லாஹ் கேட்பானா, யாராவது வருவாங்களா நம்மாலே, ரப்பே அந்த வேதனை வேணவே வேணாம், நான் பட்ட பாடு பிள்ளைகள்கிட்ட பொண்டாட்டிட்ட பட்ட பாடு போதும், இனிமேல் நான் உலகத்துக்கு எல்லாம் போற மாதிரி இல்லை. ஆனால் ஷஹீதுகள் மட்டும்தான் சொல்லுவார்கள், ரப்பே நான் உலகத்திற்கு செல்ல வேண்டும், மீண்டும் உன் மார்க்கத்தை காக்க போரிட வேண்டும், ஷஹீதாக வேண்டும், மீண்டும் சொர்க்கம் வர வேண்டும், மீண்டும் உலகம் செல்ல வேண்டும், இதே பணியை நான் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் ஷஹீதுகள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் காதுக்குள்ளே ரீங்க ஆரம்பிடுகிறது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ரிபாத்து யோமின், ஒரே ஒரு நாள் போர்க்களத்தில் இருப்பது, ரொம்ப நாள் இல்ல, ஒரே ஒரு நாள் போர்க்களத்தில் ஒரு மாதம் நோன்பு வைத்து ஒரு மாதம் இரவு முழுவதும் நின்று வணங்குவதற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். போர்க்களத்திலே முழங்குகிற தக்பீர் முழக்கங்கள், சஹாபாக்கள் போருக்கு போகும்போது எப்படி போவார்கள் என்ற வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது தாடியை வாயிலே கவ்விக்கொள்வார்கள், எடுத்துக்குவாங்க, அந்த வீரத்தை காட்டும் முகம் அவர்கள் செல்லுகிற பொழுது அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கம், ஒரு ஆளை பத்து ஆள் மாதிரி காட்டுவாங்க, ஒரு ஆளை ஒரு தக்பீர் முழக்கம் ஒன்றை பத்தாக காட்டும். இந்த ஒரு முறை போர்க்களத்திலே சொல்லுகிற தக்பீர் இருக்கிறது, மறுமை நாளையிலே பெருமானார் சொல்லுகிறார்கள், மீசான் திராசிலே ஒரு பெரிய பாறையை வைப்பதை போன்றார் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா 30 அடிமைகளை உரிமை விடுகிறார்கள். இதை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு ஏழை தோழர் பார்க்கிறார், 30 அடிமையை உரிமை விட்டிருக்கிறாரே, ஆனந்தம் சந்தோஷம் பரவாயில்லை என்று பாராட்டுகிறார். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா என்னவர்கள் அழகாக சொன்னார்கள், அற்புதமாக சொன்னார்கள், போர்க்களத்திற்கு செல்லுகிற பொழுது ஒரு சாட்டையை வழங்குவது, போருக்காக ஒரு சாட்டையை கொடுப்பதற்கிறது இதைவிட சிறப்பானது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, போர்க்களத்திற்கு பயன்படுத்துகிற வாகனம், இதையும் பெருமானார் பாராட்டி இருக்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறார், புழுதிகளை கிளப்பிக் கொண்டு செல்லுகிற போர் குதிரைகளின் மீது சத்தியமாக. அல்லாஹ் சத்தியத்துக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான்னா சாதாரண வார்த்தையை பயன்படுத்துவானா, போர்க்களத்திற்கு புழுதிகளை கிளப்பிக் கொண்டு செல்லுகிற குதிரைகளின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த குதிரைகள் போடுகிற விட்டை, அதனுடைய சாணம், அது பூசுகள் அனைத்தையுமே நிறுத்தி நன்மைகள் விளக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் காதுக்குள்ளே ரீங்காரமிடுகிறது. சஹாபாக்களுக்கு என்ன துணிவிருந்திருக்க வேண்டும் எண்ணி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, போர்க்களத்திலே போய் காலை மாலை கழிப்பதற்கிறதே அதை விட சிறந்த பகல் கிடையாது, சிறந்த இரவு கிடையாது. பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹுவினுடைய வரலாறு நமக்கு சான்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாழக்கிழமை சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹி இப்னு ரவாஹா நீங்கள் போருக்கு கிளம்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா நினைத்து பார்க்கிறார்கள், நாளை காலை ஜுமாவுடைய தினம், பெருமானார் இஷாராவாக சொல்லிவிட்டார்கள், இந்த போரிலே அப்துல்லாஹி இப்னு ரவாஹா நீங்கள் ஷஹீத் ஆவீர்கள் என்பதையும் சொல்லிவிட்டார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள், நம்மிடத்திலே வேகமாக செல்லுகிற குதிரை இருக்கிறது, அதனால் நாளை காலை பெருமானாரோடு சுபுகையும் தொழுது, அதுவும் மஸ்ஜிதே நபவியிலே ஒரு ரக்காத்துக்கு 50,000 மடங்கு நன்மை, அங்கே தொழுது பெருமானாரோடு ஜுமா தொழுது விட்டு வேகமாக சென்று படையிலே சேர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டார்கள். மறுநாள் காலை சுபுகு முடிந்ததற்கு பிறகு பெருமானார் திரும்பி பார்க்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு ரவாஹா நேற்று இரவே உங்களை போக சொன்னேனே, ஏன் செல்லவில்லை என்று கேட்கிற பொழுது, நாயகமே கடைசியாக உங்களோடு தொழுதுவிட்டு செல்லலாம் என்ற ஆசையில் தான் போகவில்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லாஹி இப்னு ரவாஹா நீ போர்க்களத்திலே இருப்பது என்னோடு இருந்து மஸ்ஜிது நபவியிலே தொழுவதை விட சிறப்பு ரவாஹா. போர்க்களத்திற்கு சென்றார்கள், ஷஹீதானார்கள், பெருமானார் அழுகிறார்கள், சொன்னார்கள், அல்லாஹ் தங்கத்தினாலான கட்டிலே அப்துல்ல அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவை தூக்கி கொண்டு செல்கிறான். ஆனால் ஒரு கால் அந்த கட்டிலுக்கு உடைந்திருக்கிறது என்றார்கள். உடைஞ்ச கட்டில இருந்தா என்ன பயன்? ஏனென்றால் நான் சொன்ன நேரத்திலே எனக்கு கட்டுப்பட்டு போகாததால் உடைந்திருக்கிறது என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் போர்க்களத்திலே இருக்கிற நாளின் பெருமை என்ன? எண்ணி பார்க்கிறோம், போர்க்களத்திலே நாம் செய்கிற அமல்கள், ஒரு மனிதன் போர்க்களத்திற்கு சென்று 1000 ஆயத்துக்கள் ஓதினால் நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பாராம். 1000 ரக்காத்து 1000 ஆயத்துக்கள் போர்க்களத்திலே ஓதினால் நபிமார்களோடு இருப்பார். பெருமானார் சொன்னார்கள், போர்க்களத்திலே ஒரு நாள் நோன்பு நோற்றால், ஒரே ஒரு நாள் நோன்பு நோற்றால் நரகம் அவரை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாகும். இந்த சகாபாக்கள், பத்ரு சகாபாக்கள் இருக்கிறார்களே, நோன்போடு சென்றார்கள். அதுவும் முதல் வருடம் கடமையான நோம். ரமலானுடைய நோன்பு முதல் வருடம் கடமையாக இருக்கிறது. பசியோடு நோன்போடு போர்க்களத்திற்கு சென்றவர்கள் தான் அந்த நபித்தோழர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நபித்தோழர்கள் இன்னும் உணர்ந்திருக்கிறார்கள், அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் மார்க்கத்தையும் காப்பதற்காக வேண்டி ஒரு இரவு கண் விழிப்பதிருக்கிறதே, இந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹுபா போர்க்களத்திலே செல்லுகிற பொழுது படுகிற புழுதிகள் இருக்கிறதே, இந்த புழுதிகள் பட்டால் இந்த இடத்தை நரக நெருப்பு தீண்டாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இதற்கெல்லாம் மேலாக போர்க்களத்திற்கு சென்று தன்னுடைய உயிரையே விட்டுவிட்டால், லா தகூலு லிமன் யுக்துலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அவர்கள் மூத்தானவர்கள் என்று யாரும் சொல்லிவிட வேண்டாம், யாரும் சொல்லிவிட வேண்டாம். குர்ஆன் சொல்லுகிறது, யார் போர்க்களத்திற்கு சென்று மரணித்தார்களோ அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், இன்றைக்கும் உணவு கொடுக்கப்படுகிறார்கள். குர்ஆன் சொல்கிறார். அது எப்படி நமக்கு தெரியும்? இவ்வளவையும் அறிந்த நபித்தோழர்களுக்கு எப்படி இருக்கும்? பெருமானார் கிழந்து விட்டார்கள் என்றால் இவர்கள் எந்த அமைப்பிலே இருந்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது எழுதுவார்கள். பதில் போர்க்களத்திற்காக கிளப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு செல்கிறார்கள். ஒரு இடத்தை தயார் பண்ணாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்துல நபித்தோழர்களே நாம தங்கிக்கலாமா என்று கேட்கிற பொழுது ஹம்சா ரலியல்லாஹு சொன்னார்கள், நாயகமே இந்த இடம் ஒத்து வராது. நாயகமே இது உங்களின் அல்லாஹுவின் ஆணையா அல்லது உங்களின் அபிப்பிராயமா? கேட்கும் போதே அழகா கேட்டாங்க ஹம்சா, நாயகமே இந்த இடத்தில் தங்க வேண்டும் என்பது அல்லாஹுவின் ஆணையா உங்களின் அபிப்பிராயமா? என் அபிப்பிராயம் தான். அப்படியானால் வேண்டாம் நாயகமே, வேறு இடத்திற்கு செல்லலாம் என்று ஹம்சா ரலியல்லாஹு தஆலா படையை தலைமை தாங்கி வேறு இடத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு வகையான கவலை. ஆனால் நபித்தோழர்களில் ஒருவருக்கு கூட கவலை இல்லை, ஒருவருக்கு கூட கவலை இல்லை. எல்லோருக்கும் இருந்த ஒரே கவலை, நாயகத்தை பாதுகாக்க வேண்டும், நாம் இறந்தாலும் நாம் இறந்து போனாலும் நாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கவலைதான் இருந்ததை தவிர எல்லோரும் எப்படி இருந்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது அந்த பதிர்களத்தை பற்றி எழுதுவார்கள், கல்புல் அசத், சிங்கத்தின் உள்ளம் படைத்தவர்களாக இருந்தார்களாம். கல்புல் அசத், அதனாலதான் பெருமானாரினுடைய அந்த வீரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், லைசன் சூரா, நாயகம் போருக்கு கிளம்பின நம்ம நாட்டினுடைய அரசர்கள் மாதிரி எல்லாம் கிளம்ப மாட்டாங்க. நாயகம் போருக்கு கிளம்பினால் லைசன் ஜசூரா, சீரிப்பாய்கிற சிங்கமாக இருப்பார்கள். நாயகத்தை யாரும் பிடிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்து போருக்கு எப்படி கிளம்பினார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் பத்ர் போர்க்களத்திலே பாருங்கள். சஜிதாவிலிருந்து எழுகிறார்கள், சிங்க பதுங்கி இருந்து பாயும் அல்லவா, சஜிதாவிலிருந்து எழுகிறார்கள். இவர்களுடைய ஒன்றுபட்ட கூட்டங்கள் எல்லாம் சீரட்டும், தோல்வி உண்டாகட்டும். பெருமானார் பறக்கிறார்கள். நாயகமே பறந்தால் நாயக தோழர்கள் எப்படி இருப்பாங்க? கல்புல் அசத், போர்க்களத்திற்குள்ளே களம் இறங்கும் பொழுது எதிரணி ஆட்டம் கண்டு விட்டார்கள். 1000 ஒட்டகைகள், 200 குதிரைகள், ஏராளமான ஆயுதங்கள். கடைசியில சொன்னானா, முதல்ல மல்யுத்தம் வச்சுக்கலாம், அதற்கு பிறகு போர்க்களத்தை வச்சுக்கலாம். இந்த வேகத்தை பார்த்துட்டு, நாயகத்தின் வேகத்தை பார்த்துட்டு, முதல்ல மல்யுத்தம், அதற்கு பிறகு போர்க்களம். மல்யுத்தத்திலே யார் இறங்குவது? அன்சாரி தோழர்கள் அல்ஹம்துலில்லா, எல்லா நிலைகளிலும் அன்சாரிகளை நினையுங்கள், மதினாவாசிகளை நினையுங்கள் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களே, அதற்கிணங்க யார் தயார் என்று சொன்ன உடனே மூன்று அன்சாரி தோழர்கள் களத்திலே குதிக்கிறார்கள். அப்ப பெருமானாரின் மீது எவ்வளவு அன்பு, மார்க்கத்தின் மீது அந்த நபித்தோழர்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும். ஆனால் குஃபார் குறைசிகள் கயவர்கள், நாங்க உங்கள்டெல்லாம் போரிட தயாராக இல்லை, எங்கள் வாழ் எங்கள் இனத்தை தான் வாரறுக்கும், எங்கள் வாழ் எங்கள் இனத்தாரின் கழுத்தை தான் எடுக்கும். அதனால முஹாஜிர்கள் வரட்டும், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்களே, அவர்கள் களம் இறங்கட்டும், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பத்தாதா, இரண்டு சிங்கங்கள் உள்ளே குதித்தார்கள், ஒன்று ஹம்சா, இன்னொன்று அலி. பொதுவாகவே ஹம்சா அலி எல்லாவும் அலி அலி எல்லாவும் போர்க்களத்துக்குள்ளே போய்விட்டார், வெற்றி இல்லை என்பதில்லை. ரெண்டு சிங்கங்கள் குதிக்கிறார்கள், மூன்றாவதாக உபைதார் அலி அல்லாஹுத்தாலாவும் களத்தில் இறங்குகிறார்கள், மல்யுத்தம் தயாராகிறது. அவர்களிடத்திலே மூன்று பளபளக்கிற வாள்கள் இருக்கிறது, மூன்று வாள்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சஹாபாக்களிடத்திலே அலியிடத்திலே ஒரு வாள் இருக்கிறது, ஹம்சார் அலி அல்லாவிடத்திலே ஒரு வாள் இருக்கிறது, உபைதார் அலி அல்லாவிடத்திலே வாள் இல்லை. மல்யுத்தம் தயாராகிறது. கண் சிமிட்டும் நேரத்திலே அலி அலி அல்லாவும் ஹம்சார் அலி அல்லாவும் எதிர் இருந்த உத்பாவையும் ஷைபாவையும் தூக்குகிறார், ரெண்டு உண்டாக்கிட்டாங்க. ஆனால் வழி உபைதாவிடத்திலே வாள் இல்லாத காரணத்தினால் காலை வெட்டி விடுகிறான். சீறி பாய்ந்த அலிரலி அல்லா தன்னுடைய தோளிலே ஓட்டுக்கொண்டு தன் வாழால் வழியை கண்டும் துண்டமாக வெட்டி தீர்த்தார்கள். முதல் மல்யுத்தத்திலே இஸ்லாமியர்களுக்கு வெற்றி. ஹூமானின் முகத்திலிருந்து இப்பொழுதுதான் புன்னகை கிளம்புகிறது, ஹூமானின் முகத்திலிருந்து இப்பொழுதுதான் புன்னகை கிளம்புகிறது. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்தில் இருந்த தைரியம் என்ன, பெருமானார் உருவாக்கிய தைரியம் என்ன, கல்புல் அசத், சிங்கத்தின் உள்ளம். அதோடு மட்டுமில்லை, வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டாவதாக அவர்களிடத்தில் இருந்தது கிபுருன் நமிர், சிறுத்தையின் பெருமை. சிறுத்தை இருக்கே எதிரிகளுக்கு என்னைக்குமே தலைவணங்காலாம், வந்த பாத்திரலாம். எதிரிகளுக்கு தலைவணங்குதல் என்பது சிறுத்தையின் வரலாற்றில் இல்லை. இதை போன்று சகாபாக்கள் இருந்தார்கள், கிபுருன் நமிர். போர்க்களத்தில் மற்ற எல்லா இடத்திலும் பணிவாய் இருக்கிற நபித்தோழர்கள் போர்க்களத்தில் இறங்கிவிட்டால் பணிவு என்பதை பார்க்கவே முடியாது. அபுபக்கர் அலி அல்லாஹுவை பற்றி கேட்கிறார்கள், அலி அலி அல்லாஹுவிடத்திலே கேட்டார்களாம், அலியே உன்னை விட பெரிய வீரர் யாராவது சகாபாக்களில் இருக்கிறார்களா? ஏனென்றால் அலியை விட பெரிய வீரர்களை யாரும் அறியவில்லை. அலியே உன்னை விட பெரிய வீரர் சகாபாக்களில் இருக்கிறார்களா என்று கேட்கிற பொழுது அலி அலி அல்லாஹுத்தாலா சொன்னார்கள், ஓ இருக்கிறாரே, யார் என்று கேட்கிற பொழுது அவர்கள் தான் அபுபக்கர் என்றார்கள். பத்ரு போர்க்களத்திலே நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்ட ஒரே வீரர் இந்த அலி அல்ல, அபூபக்கர் மட்டும்தான். கூடாரத்திற்குள்ளே எப்பொழுதும் அபாயம் ஏற்படலாம், தீங்கு ஏற்படலாம், எதிரிகள் தாக்கலாம், ஆனாலும் கூட நாயகத்தோடு இருந்தவர் ஒரே ஒரு தோழர் அபூபக்கர் மட்டும்தான். சுற்றி சுற்றி வருவார்களாம், இரவு முழுவதும் கூடாரத்தை சுற்றி சுற்றி வருவார்களாம். பெருமானார் தொழுவார்கள், அழுவார்கள். இவர்கள் கூடாரத்தை சுற்றி வந்து சொல்லுவார்களாம், லா தஹசன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதீங்க நாயகமே, நாங்கள்லாம் இருக்கும் போது உங்களை விட்டுருவோமா, ஏன் கவலைப்படுகிறீர்கள், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொன்ன அந்த அபூபக்கரை விட சிறந்த வீரரை பார்க்க முடியாது. அதே பதில் போர்க்களத்திலே முடிந்ததற்கு பிறகு மகன் எதிரணியில் இருக்கிறார், இவர்கள் இஸ்லாமிய அணியில் இருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு தழுவியதற்கு பிறகு அப்துல் ரஹ்மான் கேட்கிறார், அப்துல் ரஹ்மான் சொன்னார், பத்ரு போர்க்களத்திலே வாப்பா அபூபக்கர் அலி அவர்களே, உங்களை நான் பார்த்தேன், தந்தேங்கிற காரணத்தினால உங்களை கொல்லாம நான் விட்டுட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அபூபக்கர் அலி அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அன்றைக்கு உன்னை பார்த்திருந்தால் நான் உன்னை வெட்டி இருப்பேன் என்றார்கள். இதுதான் சிறுத்தையின் கிபர். தன்னுடைய மகன் என்று பார்க்கவில்லை, பணியவில்லை மகனுக்காக, மகனே உன்னை நான் மட்டும் பார்த்திருந்தா போற்று பண்ணா என்றல்லவா சொன்னார்கள். அந்த தைரியத்தை உருவாக்கியவர்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்று ஆசிரியர்கள் மீண்டும் புரட்டுகிறார்கள், அவர்களின் வீரம் எப்படி இருந்தது தெரியுமா, சுஜாஅத்து துப், உடும்பின் வீரம். உடும்பு சண்டை போட்டுச்சுன்னா எல்லா உறுப்பையும் சேர்த்துதான் சண்டை போடுமா, உடும்பின் சண்டை இருக்கிறதே வெறும் காலில் போடுறதில்ல, கையில அடிக்குமா, கையில வாயில பிடிக்கும், வால்ல அடிக்கும், கரத்துல பிடிக்கும், இப்படி எல்லா உறுப்புகளையும் சேர்த்து தன்னுடைய எதிரியை தாக்கும் ஆற்றல் உடும்புக்கு மட்டும் உண்டு. சஹாபாக்களிடத்தில் அந்த ஆற்றல் இருந்தது. தன்னுடைய சக்தி அத்தனையும் சேர்த்து வைத்து தாக்கினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்களே. போர்க்கள மைதானம், அந்த மைதானத்திலே உமர் அலி அல்லாஹு தஆலா 32 வில்களையும் வாள்களையும் வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். அந்த நேரத்திலே 2 சிறுவர்கள் வந்தார்களே, தன்னுடைய சக்தி எல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டு வந்து கேட்கிறார்கள், சச்சா உமர் அலி அல்லாஹ்வை பார்த்து கேக்குறாங்க, அந்த அபூஜஹில்னு சொல்றாங்களே அவன் யாருன்னு கேட்டான். ரெண்டு பேரு அபூஜஹில்னு சொல்றாங்களே அவன் யாரு என்று கேட்கிற பொழுது, நாயகத்தை குறையாக நாயகத்தின் மீது போர் தொடுக்க வந்த அந்த அபூஜஹில் யார்? உடனே உமர் அலி அல்லாஹு தஆலாவுக்கு அருகிலே அப்து ரஹ்மான் இவன் அவுஃப் அலி அல்லா நிற்கிறார்கள். அதோ செல்லுகிறானே அவன் தான் அபூஜஹில். சீறி பாய்ந்தார்களே ரெண்டு சிறுவர்கள், அட்ரஸ் இல்லாத ரெண்டு சிறுவர்கள், முஅவ்வித் முஆத் அலி அல்லாஹு தஆலா இரண்டு சிறுவர்கள். அவர் போருக்கு வந்த கதையே அலாதியான கதை. ஒருவருக்கு வயது 9, ஒருவருக்கு வயது 11. போர்க்கிட மரபு பாலிகானதற்கு பிறகு 16 வயசுக்கு மேலதான் வரணும். தாயார் வந்து உம்மே கஃபரா, தாயாருக்கு பேர் உம்மே கஃபரா. தாயார் நாயகத்திடத்திலே வந்து, நாயகமே எல்லா வீடுகளிலிருந்தும் பொருளை கொடுத்திருக்கிறார்கள், வாளை கொடுத்திருக்கிறார்கள், அனைத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். என் வீட்டில் 2 சிங்கங்களை வளர்த்து வருகிறேன். என் வீட்டில் 9 வயது 11 வயது 2 சிங்கங்களை வளர்த்து வருகிறேன், போருக்கு கொடுக்கிறேன். நாயகம், நாயகம் போருக்கெல்லாம் கண்டிப்பா இவங்க போக முடியாது, வற்புறுத்துகிறார்கள். கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சண்டை வைக்கலாம், இவங்க எப்படி சண்டை போடுறாங்க ரெண்டு பேருங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம். அந்த சிறுவர் காதோடு காதாக போய் அண்ணன் இடத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ தான் என்னை வெல்லுவாய் என்பது தெரியும், ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு நாள் எனக்காக நீ விட்டு கொடுத்தாள், வாழ்க்கை முழுக்க உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், வாழ்க்கை முழுக்க உனக்காக நான் துஆ செய்வேன், ஒரே ஒரு நாள் நீ கீழே படுத்துக்கொள், நான் உன் முதுகுக்கு மேலே நிற்கிறேன். சண்டை வந்தவொடனே அண்ணன் கீழே படுக்கிறாரு, தம்பி மேலே ஏறி நிற்கிறாரு, ஏறி அமருகிறார். பெருமானார் தம்பிக்கே அனுமதி கொடுத்துட்டு அண்ணனுக்கு அனுமதி கொடுக்காம இருப்பாங்களா? இது அநியாயம் இல்லையா? இரண்டு பேரும் போருக்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உறைவாளை எடுத்து கொடுக்கிறார்கள். பெருமானார் செல்லல்லா வாளை கூட அந்த சிறுவர்களால் தூக்க முடியவில்லை. அந்த சிறுவர்கள் தான் சென்றார்கள், உடும்பை போன்று உடல் முழுவதும் வீரத்தை ஏற்றிக்கொண்டு பாய்கிறார்கள். அங்கே இருக்கிறானா அபூஜஹில் என்று பாய்ந்து ஒட்டகத்தின் காலை வெட்டி அபூஜஹிலின் ஆளையும் வெட்டினார்கள் என்று வரலாறை பார்க்கிறோமே. இந்த உடும்பின் தைரியத்தை ஊட்டியவர்கள் யார்? பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. வரலாற்று ஆசிரியர் மீண்டும் தன்னுடைய வரலாற்றின் பின்னணியை தொடர்கிறார். அவர்களிடத்தில் இருந்தது என்ன தெரியுமா? யானையின் பலம். யானை புறமுதுகே காட்டாதான். யானை என்பது புறமுதுகு காட்டாது. சிங்கம் கூட சில நேரத்தில் நீர் யானைகளை பார்த்து ஓடுமாம். சிங்கம் கூட நேரடியாக யானையோடு மோதாது, பின்னால் வந்து அடிக்கும். புறமுதுகு காட்டுதல் என்பது வரலாற்றில் இல்லாத ஒன்று. யானை புறமுதுகு காட்டாது. இதை போன்று சஹாபாக்களிடத்திலே புறமுதுகு என்பதே இல்லை. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா பத்ர் போர்க்களத்திலே நின்று அவர்கள் எழுகிற அம்பை பார்த்து பெருமானார் ஆனந்தமடைந்தார்களாம். புறமுதுகே இல்லை. சஅதிடத்திலே வருகிற அம்புகளை எல்லாம் சரியாக கையில் இருக்கிற அத்தனை அம்புகளையும் ஏறத்தாழ 14 அம்புகள் இருந்தது. 14 அம்புகளை கொண்டு 14 பேர்களை வெட்டி வீழ்த்தினார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். யானையின் பலம், யானையின் பலம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுவிடத்தில் இருந்தது. அதனால் அன்றைக்கே பெருமானார் ஒரு துஆ செய்தார்கள், அல்லாஹுமே ஷத்தித் ஷஹ்மா வாஜிப் தாவத்தா, யா அல்லாஹ் இனிமேல் இவர் எப்பொழுது அம்பறிந்தாலும் அந்த அம்பு வீணாகிவிடக் கூடாது ரப்பே. அது மட்டுமல்ல ரப்பே, இவர் எப்பொழுது துஆ செய்தாலும் பத்ரிலே கலந்து கொண்டவர் அவருடைய துஆவை நீ அங்கீகரிக்க வேண்டும் ரப்பே என்று சொல்லிவிட்டு அபீவ உம்மி, பெருமானார் வேறு யாருக்கும் சொன்னதில்லை, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று. நாயகத்தை பார்த்துத்தான் எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் இந்த யானை தைரியம் கொண்ட சாதிவன் அபி வக்காஸ் ரலியல்லாஹுவை பார்த்து பெருமானார் சொல்லுகிறார்கள், ஃபிதாக்கே அபீவ உம்மி என்று சொல்லுகிறார்களே, இந்த தைரியம் யார் கொடுத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே கொடுத்தார்கள். விடவில்லை. மீண்டும் பேசுகிறார் வரலாற்று ஆசிரியர், அவர்களிடத்தில் இருந்தது ரோஷம், ஓநாயின் ரோஷம். இந்த ஓநாய் இருக்கிறதே, தன்னால ஒரு பிராணியை தாக்குறதுக்கு முயற்சி செய்யும், முடியலன்னு சொன்னா வேறொரு யுக்தியை கையாளும், அது முடியலன்னு சொன்னா இன்னொரு யுக்தியை கையாளும், ஆக வெற்றி இல்லாமல் வராது. இது ஓநாயின் பண்பு. நபித்தோழர்களும் இப்படித்தான், ஒரு முறையில் தாக்க முயற்சிக்கிறார்கள், முடியவில்லையா அடுத்த முயற்சி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்பவர்களுடைய வரலாறு உண்டு. போர்க்களத்திலே செல்லுகிறார்கள், ரொம்ப குள்ளமானவங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், தன்னால் அம்பரிய முடியவில்லை, வேறொரு யுக்தியை செய்கிறார்கள். யாரெல்லாம் வெட்டுப்பட்டு கிடக்கிறானோ, குற்றுயிரா இருந்தா அவனுடைய உயிரையாவது போக்கலாம் என்று அடுத்த யுக்தியை கையாளுகிறார்கள். கையாண்டு செல்லுகிற பொழுது அபூஜையில் குற்றுயிராக கிடக்கிறார், ரெண்டு சிறுவர்கள் வெட்டி விட்டு சென்றார்கள், குற்றுயிராக கிடக்கிறார். பெருமானார் அன்றே சொல்லி இருந்தார்கள், பூமான் நபிகள் கோமான் முதல் முதலிலே காபத்துல்லாவிலே அர் ரஹ்மான் சூரா இறங்குகிற பொழுது யார் போய் அந்த எதிரிகளிடத்திலே ஓதுவது என்று கேட்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஏழை சஹாபி, ஆடு மேய்க்கிற சஹாபி, நான் போய் ஓதிவிட்டு வருகிறேன் என்று சொல்ல பெருமானார் வேண்டாம் என்றார்கள். இல்ல நாயகமே, எனக்கு துணிவு இருக்கிறது, நான் ஓதிவிட்டு வருகிறேன் என்று சென்றார்கள். காபத்துல்லாவிலே சென்று அர் ரஹ்மான் சூராவை ஓத அபூஜஹில் அந்த கயவன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய காதை அறுக்கிறான். ரத்தத்தோடு வர்றாங்க பெருமானார் இடத்திலே. நாயகம் இவர்களை பார்த்து சிரித்தார்கள். நாயகமே, காத அறுபட்டு வர்றேன் நாயகமே, நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்களே நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஜிப்ரீல் சொல்லிவிட்டு சென்றார்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் காது அறுபட்டு ரத்தத்தோடு வருகிறார், ஒரு நாள் கண்டிப்பாக அந்த அபூஜகிலின் தலையை இவர்தான் அறுப்பார் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அபூஜகில் உன் காதைத்தான் அறுத்தான், நீ ஒரு நாள் அபூஜகிலின் தலையை அறுப்பாய் அப்துல்லா. அந்த நாள் வந்துவிட்டது. பதிர்போர்க்களத்திலே தேடி சென்றால் குற்றுயிரோடு கிடக்கிறான். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வாளை எடுத்து தலையை அறுக்க போகிற பொழுது கூட சொன்னானாம், இந்த அபூஜஹில் என் தலையை கொஞ்சம் பெருசா வெட்டுனானாம், எல்லா தலையும் வைக்கும் போது என் தலை கொஞ்சம் பெருசா இருக்கணும், ஏன்னா என் சமுதாயத்தின் நான் லீடர் இல்லையா, அதனால கொஞ்சம் பெருசா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கலாய்த்துக் கொள்வார்கள், ஃபிரஅவுன் கூட நான் தான் அந்த ரப்புக்கும் உள்ளாரா, பெரிய ரப்பு என்று சொன்ன அவன் கூட நைல் நதியிலே மூழ்கிற பொழுது அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டான், மூசாவினுடைய ரப்பை ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொன்னான். ஆனா இந்த மூதேவி இருக்கிறானே, என்ன சொன்னான் பாத்தீங்களா, என் தலையை கொஞ்சம் பெருசா வைங்க என்றல்லவா சொல்லி இருக்கிறார் என்று பெருமானார் சங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கலாய்த்துக் கொண்ட வரலாறுகள் உண்டு. அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அங்கு ஓநாயின் தந்திரத்தை செய்தார்கள். அந்த வீரத்தை, ஓநாயின் வீரத்தை அவர்களுக்கு ஊட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. அது மட்டுமல்ல, வரலாற்று ஆசிரியர் மீண்டும் பெருமானாரின் அந்த தோழர்களின் வீரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது எறும்பின் துணிவு அவர்களிடத்தில் இருந்தது. இந்த எறும்பு இருக்குதே, என்னைக்குமே தன்னை விட பலமானதை தான் தூக்கும். நம்மால் என்னைக்குமே தன்னை விட பலகீனமானதை தான் தூக்குவான். ஒரு 15 கிலோ பைய கொடுத்துட்டா இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது சார், நம்மளால தூக்க முடியாது. இவன் இருப்பா 150 கிலோ, 15 கிலோ அதெல்லாம் தூக்க முடியாது. எறும்பு இருக்கிறது 1 கிராம் கூட இருக்காது, ஆனா 9 கிராம் இழுத்துட்டு போகும். இந்த ஆற்றல் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. தன்னுடைய பலத்தை விட அழியும் கரம் அல்லாஹ் வாஜி, 3 அடி உயரம், என்ன வேகத்தோடு சென்றார்கள் அலிரலி அல்லாஹு தஆலா. பதில் களம் விரைந்து போனது. அலிரலி அல்லாஹுவினுடைய வாளுக்கு இணையானவர்கள் யாராம் என்றால், அந்த எறும்பின் துணிவை கொடுத்தது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. வரலாற்று ஆசிரியர் மீண்டும் பேசுகிறார், விடவில்லை, அவர்களிடத்திலே இருந்தது என்ன தெரியுமா? ஒட்டகத்தின் பொறுமை, ஒட்டகத்தின் பொறுமை. ஒட்டகம் தன்னுடைய எஜமானனுக்கு எப்படி பொறுமையா இருக்குமோ அதை போன்று பொறுமையாக இருந்து காரியத்தை ஆற்றியவர்கள் நபித்தோழர்கள். வரலாறுகளை பார்க்கிறோம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய சகோதரன் மகன் பொற்களத்திலே கலக்கிறார். அபுல் யசர் பொற்களத்திலே கலக்கிறார். பொறுமையோடு இருந்து அவருடைய பொறுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகிறார்கள். பொறுமையோடு இருந்து போரிலே கலந்தார். எதிரிகளை அவர்களுக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவர்களுக்கும் ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு இரண்டு பேர்களுக்கும் மலக்குகளை அல்லாஹ் நியமித்தார். பொறுமையோடு போர் செய்த காரணத்தினால், ஒட்டகத்தை போட்டு போர் செய்த காரணத்தினால் மலக்குகளை அல்லாஹ் நியமித்தான். இவங்க கையை தூக்குனா, வாழை தூக்குனாக்கா எதிரியினுடைய தலை கீழே விழுமா. வாழை தூக்குனா தலை கீழே விழுகுது, வாழை தூக்குனா தலை கீழே விழுகிறது. பெருமானார் இடத்திலே போய் கேட்கிறார்கள் ஸுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே என்ன நாடகம் இது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குகள் கூட இந்த போர்க்களத்திலே உங்களை போன்றுதான் தலப்பாகை கட்டிவிட்டு உங்களுக்கு தோதுவாக நடக்கிறார்கள் என்று பெருமானார் சொன்னார்களே, இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை வரலாற்று ஆசிரியர் மீண்டும் பேசுகிறார், மலையின் சாபித்துல் கதம், மழையின் தைரியம். மழை ஒரு இடத்தை விட்டு நகராது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா எப்படி தைரியத்தோடு இருந்தார்கள்? பிலால், பதில் போர்க்களம் என்றாலே நினைவுக்கு வருபவர்கள் பிலால், உமையா, சாவான் என்று ஆரம்பத்திலே பார்த்தோமே அந்த உமையா போர்க்களத்திற்கு வருகிறான். போர்க்களத்து அன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், இந்த இடத்துல உமையா சாவான், இந்த இடத்துல உத்துபா சாவான், இந்த இடத்துல வலீது சாவான், இந்த இடத்துல ஹக்கீமு சாவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டம் போட்டு காட்டிட்டாங்க. இஸ்லாத்திற்கு முன்பதாக உமையாவின் அடிமைதான் பிலால் ரலியல்லாஹு தஆலா. பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமல்ல, நெஞ்சமல்ல. கம்பியை காய்ச்சி இழுக்கப்படும் சுடு மணலிலே, பாலைவன மணலிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா இழுத்துச் செல்லப்படுவார்கள். கடுமையான கஷ்டம், கடுமையான இன்னலை பிலால் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்த காரணத்தினால் நெஞ்சுக்குள்ளே அந்த வழி இருந்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், இந்த இடத்திலே உமையா சாவான் என்று சொல்லுகிற பொழுது அதே இடத்திலே பிலால் ரலியல்லாஹ் இருந்து கொள்ளுகிறார்கள். ஒரு செடிக்கு அடியிலே மறைந்து கொள்ளுகிறார்கள். உமையா வருகிறான், விரைவு வாகனத்தை வைத்திருந்தான். முகம்மது வேறு சொல்லி இருக்கிறார், யாராவது போட்டு தள்ளிவிட்டால் என்ன செய்வது என்று. சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் அந்த வாகனத்தில் இருந்துகிட்டே தான் கழிப்பானா, கீழே இறங்க மாட்டான். வேகமாக செல்லுகிற வாகனம், அவன் அருகிலே வருகிற பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா வாகனத்தோடு சேர்த்து அவனையும் காலி செய்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். மலையை போன்று உறுதியாக இருக்க வேண்டும் என்ற வீரத்தை பிலாலுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. நன்றியிலே நாயை போன்றிருந்தார்கள். நன்றி உணர்வு அவர்களுக்கு. பொதுவாகவே நாம் வளர்க்கிற செல்ல பிராணி எப்படி இருக்குமோ, யஜமானனை காப்பதற்காக தன் உயிரை விடும், தன் உயிரை விடும். இதை போன்றுதான் பத்ர் போர்க்களத்திலே உபைதார் அலியல்லா கால் வெட்டப்பட்டு இருக்கிறது. பெருமானாரினுடைய மடியிலே தலை வைக்கிறார்கள். உங்களை காக்கும் பெருமையை அல்லாஹ் எனக்கு வழங்கினானே, இதுவே போதும் நாயகமே என்று சொன்னார்களே. இந்த நன்றி உணர்வை கொடுத்தவர்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. அதோடு மட்டுமல்ல, சந்தர்ப்பத்தை பார்த்து தாக்கும் பண்பாடு சேவலுக்கு உண்டு. சேவல் சண்டைகளை பார்த்திருக்கலாம், சேவலில் சேவலுக்கு ஒரு பண்பாடு உண்டு. அந்த நேரத்தில் பார்த்து, சந்தர்ப்பத்தை பார்த்து ஒரு எதிரியை தாக்கி முறியடிக்கிற ஆற்றல் சேவலுக்கு உண்டு. அதையும் பெருமானார் ஊட்டினார்கள். சந்தர்ப்பத்தை பார்த்தார்கள் நபித்தோழர்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த எதிரிகளை வென்று குவித்தார்கள். வரலாறு சொல்லுகிறது 70 பேர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் கொலை செய்கிறார்கள். 70 பேர்களை கொலை செய்கிறார்கள், 70 பேர்களை சிறைபிடிக்கிறார்கள். போர்க்களத்திலே வெற்றி என்ற நிலை வந்து விடுகிறது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த 70 பேர்களையும் ஒரு கலீபே பத்ர், பத்ரினுடைய ஒரு பாலடைந்த கிணற்றிலே தள்ளுகிறார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளிவிட்டு பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளிவிட்டு பேசினார்கள், அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி, எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியும் உண்மையாகிவிட்டது, உங்களுக்கு அல்லாஹ் அளித்த வாக்குறுதியும் உண்மையாகிவிட்டது என்று பெருமானார் பேசுகிற பொழுது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் இடையிலே குறுக்கிட்டு, நபியே நாயகமே, இறந்தவர்கள் கேட்பார்களா நாயகமே? இன்றைக்கு ஏற்படுகிற பெரிய சர்ச்சைகளில் இதுவும் ஒன்று, இறந்தவர்கள் கேட்பார்களா? இறந்தவர்களை ஹயாத்தாக்கியே இருக்கிறார்கள். கேட்பது ஒரு பக்கம் இருக்க, ஒரு அன்சாரி தோழர் இறந்து போகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த தாயார் வருகிறார், ரொம்ப கிழவி அந்த அம்மா. புள்ள ஒரே புள்ள நாயகமே, இறந்து போயிட்டாரு, சம்பாரிச்சு கொடுக்க வழி இல்லை நாயகமே, நீங்க தான் ஏதாவது செய்ய வேண்டும் நாயகமே, என்னால் முடியாத நாயகமே என்று பெருமானார் இடத்திலே புலம்ப, பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் தட்டி கும்பி இதுன்னு எந்திரினாங்க. காலை ஆட்டிட்டு அவர் வாட்டி எந்திரிச்சு போனாரா, காலை ஆட்டி எழுந்து சென்றார். வரலாறு சொல்லும், ஏன் அபூபக்கர் அலி அல்லாஹுவினுடைய மரணத்தை பாருங்கள். வஃபாத் ஆகிற பொழுது ஆயிஷா அலி அல்லாஹுவிடத்திலேயும் மற்றவர்களிடத்திலேயும் அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நான் இறந்ததற்கு பிறகு என்னுடைய ஜனாசாவை கொண்டு செல்ல வேண்டும், மஸ்ஜிது நபவிக்கு அருகிலே பெருமானார் அடங்கி இருக்கிற இடத்திற்கு அருகிலே கொண்டு செல்ல வேண்டும், பெருமானார் அனுமதி கொடுத்தால் உள்ளே அடக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அனுமதி கொடுத்தால் தான் உள்ளே செல்ல வேண்டும். ஜனாசா பெட்டியை எடுத்து செல்கிறார்கள், சஹீஹான ஹதீஸுகள், பெருமானாரின் கபரில் இருந்து எல்லோரும் கேட்கிற விதம் சப்தம் வருகிறது, என் ஹபீபை என்னோடு சேர்த்து விடுங்கள், கதவு திறக்கிறது, என் ஹபீபை என்னோடு சேர்த்து விடுங்கள், பேச முடியும், அல்லாஹ் ஆற்றலை தங்கரம் வைத்திருக்கிறான். ஜாபிர் அலி அல்லாஹுவினுடைய வரலாறு சான், ஜாபிர் அலி அல்லாஹுத்தாலா பெருமானாருக்கு விருந்து கொடுக்கிறார்கள், பெருமானார் ஆடு நல்ல சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டினுடைய முன்சப்பை சாப்பிடுவார்கள் என்று ஆட்டை அறுக்கிறார்கள். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரெண்டு பையனுங்க, சின்ன பசங்க, இவங்க ஆட்டை அறுத்து உள்ள கொண்டு போயிட்டாங்க, பெரியவர் சின்னவரை கீழே படுக்க வச்சு அறுத்துட்டார், அதே இடத்திலே ஷஹீத் ஆகி விடுகிறார். பெரியவர் ரத்தத்தை பார்த்த பதட்டத்திலே மயங்கி அவரும் இறந்து விடுகிறார். நாம இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட தாவத்தை காலி பண்ணிடுவோம், அழைப்பு கொடுத்துருந்தா கூட பின்னாடி வச்சுக்கலாம் அப்படின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அழைப்பு கொடுத்து விட்டோம், நம் வீட்டிலே வந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக இரண்டு பிள்ளைகளையும் ஒரு அறையிலே இட்டு பூட்டிவிட்டு இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு நாயகமே எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாருங்கள் என்று பெருமானாருக்கு விருந்து கொடுக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா எப்படி நபித்தோழர்கள் பெருமானாரின் மீது நேசம் செலுத்தி இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். பூமானுக்கு தெரியாதா மலையின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட உணர்ந்து சொல்லுகிற ஆற்றல் படைத்தவர்கள் பெருமானார் விண்ணுக்கு மேலே மண்ணுக்கு கீழே பார்த்த கண்மணி நாயகத்திற்கு தெரியாதா? எல்லோரும் அமர்ந்ததற்கு பிறகு சாப்பிட அமர்கிற பொழுது ஜாபிரே உங்கள் பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள் என்றார்கள். பெருமானார் தெரியாததை போல பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள். ஜாபிர் அலி அல்லாஹ்வினுடைய கண்கள் எல்லாம் குளமாகிறது. நபியே நாயகமே இந்த நிலைமை ஆகிவிட்டது, ஒருவர் இன்னொருவரை அறுத்து இரண்டு பேர்களும் இறந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் ரசூல் அழைக்கிறார்கள் என்று அழையுங்கள் என்று சொன்னார்கள். கதவை தட்டி அழைக்கிற பொழுது இரண்டு பேர்களும் எழுந்து வந்தார்கள், உணவுண்டார்கள், நீண்ட நாள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இறந்தவர்களுக்கே ஹயாத்தாக ஆற்றல் உண்டு. அபூபக்கர் ஷாஷி
வெட்டுவாருன்னு தெரியும், அதனால ஒரு ஆள் வரல. அவர்களின் சச்சா மகன் ஒரு ஆள் வந்தாரு,
அதையும் தேடி புடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அந்த தைரியத்துல சொல்றாங்க நாயகமே, அவங்கவுங்க சொந்தத்தை அவங்கவுங்க. அபுபக்கர் அலி அல்லாஹு தஆலா எழுந்தார்கள், நபியே நாயகமே, இறக்க குணம் படைத்தவர்கள் அல்லவா, உயிர் நாயகமே. அவர் என்னமோ கசாப் கடையில பேசுற மாதிரி பேசுறாரு, உயிர் நாயகமே. அதனால் எல்லாம் நம்முடைய சொந்தங்கள் நாயகமே. இன்றைக்கு ஈமான் இல்லை என்றாலும் பிறகு ஒரு நாள் கிடைத்து விடலாம் அல்லவா நாயகமே. உற்றலா நாயகமே, உற்றலா நாயகமே. இப்ப அபுபக்கர் அலி அல்லாவுக்கு சாதகமா சொன்னா உமர் அலி அல்லா கோச்சுக்குவாங்க, உமருக்கு சாதகமாக சொன்னால் அபுபக்கர் அலி அல்லா கோச்சுக்குவாங்க. பெருமானாரை விட பெரிய ஹக்கீம உலகம் பார்த்ததே இல்லை. பெரிய ஐஸ் ஒண்ணு தூக்கி போட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுபக்கரே நீங்க ரெண்டு ரசூல்மார்க்கு ஒப்பா இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கு. அப்படியே மேல போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கு. அவங்க தான் தன்னுடைய சமுதாயம் என்ன தவறு செஞ்சாலும் மன்னிச்சிருவாங்க. அவன் தவிக்கணி இன்னகு மின்னி அவன் அசானி இன்ன காலத்தில் கஃபூர் ரஹீம். யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர், யார் என்னை மறுக்கிறாரோ நீ மன்னிப்பாளன், மன்னித்து விடு, இப்படி கேட்டுருவாங்க. உமரே நீங்க மாஷா அல்லாஹ் ரெண்டு ரசூலுக்கு ஒப்பா இருக்கிறீங்க, என்னோட உமர் அலி அல்லாவுக்கு அப்படியா நாயகமே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பா இருக்கிறீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பா இருக்கிறீங்க, நீங்களும் ரெண்டு ரசூலுக்கு ஒப்பா இருக்கிறீங்க. உமர் அலி அல்லாஹ் உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க. என்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் கேட்டாங்க, ரப்பி லா தர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, ஒரு காஃபிர் இருக்க கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணிருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை சொன்னாங்க, ரப்பி திபிஸ் அல அம்வாலிகும் வஸ்து அல குலூபிகும், பொருளாதாரத்தை முடக்கி இவங்க ஆளுகளை ஃபுல்லா காலி பண்ணிருன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதே மாதிரி ரெண்டு ரசூலுக்கு நீங்கள் ஒப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் கடைசியிலே ஒரு தீர்வை சொன்னார்கள், நான் அபூபக்கரை போன்றும் செய்யவில்லை, உமரை போன்றும் செய்யவில்லை, எனக்கு ஃபிதியா கொடுத்து விட்டு 4000 திர்ஹம் ஃபிதியாவை கொடுத்து விட்டு தண்ட அபராதத்தை கொடுத்து விட்டு செல்லலாம், காசு இல்லாதவர்கள் 10 பேர்களுக்கு கல்வியை கொடுத்து விட்டு செல்லலாம் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இந்த பதிலிலே கலந்து கொண்டு 14 பேர்கள், 8 முஹாஜிரீங்க, 8 அன்சாரிகளும் 6 முஹாஜிர்களும் ஷஹீதானார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனால் எதிரணியிலே ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டது. எதிரணியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே கொடுத்த உதவி இருக்கிறது. 7 வகையான உதவியை கொடுத்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். முஸ்லிம்களுக்கு முதலாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவர்கள் பார்க்கிற பொழுது 1000 பேர் இருந்தாலும் 100 பேர் இருக்கிற மாதிரி முதல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவர்களுக்கு பார்வையிலே பரக்கத்தை கொடுத்து விட்டார். ஆனால் எதிரிகள் பார்க்கிற பொழுது இவங்க 313 பேர் தான், 3500 பேர் நிக்கிற மாதிரி தெரிகிறது. அல்லாஹ் இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டான். இரண்டாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தான். அந்த தூக்கத்துல பொதுவாகவே இந்த பஸ்ல அல்லது டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் கண் அசந்து டக்குன்னு எந்திரிச்சான்னா என்ன சுறுசுறுப்பு மாஷா அல்லாஹ் பரப்பர். அதற்கு பிறகு அதை போன்று ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்து உற்சாகத்தை ஏற்படுத்தி விட்டான். ஆனால் அவர்களோ மடிந்து போனார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் ஒரு சின்ன மலையை இறக்கி அவர்களின் இடத்தை எல்லாம் செகதிகளாக ஆக்கிவிட்டான். இஸ்லாமியர்களுடைய இடத்தை, பெருமானாரினுடைய இடத்தை ஸ்ட்ராங்காக உறுதியாக ஆக்கிவிட்டான். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், அதற்கு பிறகு 4வதாக 1000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பினான். வெறும் ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் லேசா ஒரு அடி அடிச்சா ஆளு காலியாயிருவாங்க, ஆனால் நாயகத்திற்கு சந்தோஷம் வர வேண்டும் என்பதற்காக 1000 மலக்கு, அதற்கு பிறகு 3000 மலக்குகள், அதற்கு பிறகு 5000 மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இந்த பதிரியங்களுக்கு உதவி செய்தான். அதோடு நிறுத்தவில்லை, அல்லாஹ்வே பேசுகிறான், அம்மா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீங்க சும்மா வேலைதான் செஞ்சீங்க, சும்மா மண்ணை தூக்கி போட்டா கண்ணுல சேர்க்கிறது என் வேலை, வாழை தூக்குனா கழுத்தை வெட்டுறது என் வேலை, நான் பார்த்தேன் என்கிறான். கடைசியிலே அல்லாஹ்வே களம் இறங்கி கொலை செய்ததாக, அவர்களை வென்றதாக வரலாறு சொல்லுகிறது. பதிரினுடைய வெற்றி இன்றைக்கு இஸ்லாமியர்களின் வளர்ச்சிக்கு தூணாக இருக்கிறது. பதிலிலே மட்டும் தோல்வி கண்டிருந்தால் இன்றைக்கு அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருவரும் இருந்திருக்க முடியாது. இந்த வெற்றியை கொடுத்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். மலக்குகள் கூட பதிரியன்களை பற்றி, பதிரியன்கள் குறித்து பெருமையாக கருதுகிறார்கள். பதிலிலே எந்த மலக்கு கலந்து கொண்டாரோ அவர்தான் மலக்குகளிலேயே சிறந்தவர். சஹாபாக்களில் யார் சிறந்தவர், யார் பதிலிலே கலந்து கொண்டார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். பெருமானார் ஒரே ஒரு சுபச்செய்தியை சொன்னார்கள் பதிரியன்களுக்கு, இனிமேல் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஏனென்றால் இவர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள். காரணம் பக்குவம் அடைஞ்சிட்டாங்க. நம்மளை பார்த்து சொல்லிட்டா மாஷா அல்லாஹ் வெளியே போன உடனே ஆளாளுக்கு ஒரு கடை பிஸ்மில்லான்னு பரக்கத் அப்படின்னு சொல்லி போட்டு லாட்ரி ஏஜென்சி, இந்த பக்கத்து பிஸ்மில்லான்னு போட்டு அங்க ஒரு வட்டிக்கடை, இப்படி வரிசையை ஆரம்பிச்சிருவான். நம்மளால அதனால அல்லாஹ்வுக்கே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் அப்படி இல்ல, பக்குவமாக உருவாக்கிய காரணத்தினால் இனி என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், இவர் பத்ரி என்று சொல்லுகிற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களே. 313 பேர்களையும் கலந்து கொண்ட 313 பேர்களையும் சொர்க்கவாசியாக பெருமானார் உருவாக்கி காட்டினார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த பத்ரியின்களின் வசீலாவை கொண்டு நாம் கேட்டால் நம்முடைய ஆஜத்துகளும் நிறைவேறும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் யாசின் ஓதி துஆ செய்ய இருக்கிறோம். உங்களுடைய மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தேக்கங்களை அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்டங்கள், ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு எழுச்சிகள் இருக்கலாம். அத்தனையும் கண்டிப்பாக நிச்சயமாக பத்ரியின்களின் வசீலாவை வைத்து கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்க காத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பத்ரியின்களுக்கு கொடுத்த வீரத்தை இஸ்லாமியர்களாக இருக்கிற நமக்கும் கொடுத்து மார்க்கத்திற்காக நம்மை அர்ப்பணிக்கிற நல்லவர்களாக, நாராக்களாக, உத்தமர்களாக, உயர்ந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹுரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்மா ஸல்லி அலா சையதுனா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை. அல்லாஹும்மா வஸல் ஸவாப மா கரனாஹு மின் கலாமிக்கல் அஸீஸ் ஹாதிஹி ஹதியத்தன் வாஸிலா வரஹ்மத்தன் நாஸிலா வபர்க்கத்தன் ஷாமிலா வதுஃபத்தன் காமிலா மின் கைலா ரூஹி சையதுனா வஸனதினா வஹபீபினா மௌலானா محمدٍ صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح أصحاب البدريين واللحديين والحندقيين والحنينيين وصائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى من نويناهم خاصة برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لهم وارحمهم وعافهم وعف عنهم واكرم نزلهم وسع مدخلهم واغسلهم بالماء والثلج والبرد ونقهم من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم انا نسالك من النعمه تمامها ومن العصمه دوامها ومن الرحمه شمولها ومن العافيه حصولها ومن العيش رأدا ومن العمر يسنا ومن الإحسان أتما ومن الإنعام عما ومن الفضل أدبا ومن اللطف أقربا اللهم كن لنا ولا تكن علينا اللهم اختم بالسعادة آجالنا وحقق بالزيادة أعمالنا واكرم بالعافية عدونا وآصالنا واصبب سجال عفوك على ذنوبنا ومن علينا بإصلاح عيوبنا اللهم اجعل للتقوى زادنا وفي دينك اجتهادنا وعليك توكلنا واعتمادنا اللهم خفف عنا ثقل الأوزار وارزقنا عيشة الأبرار اللهم اكفنا واصرف عنا سر الأسرار اللهم اتق ركابنا ركاب آبائنا وأمهاتنا وإخواننا وأخواتنا من النار اللهم أن تبلغ بها مطالبنا وآمالنا وتفتح بها أقفال قلوبنا وتكحل بها أبصارنا وبصائرنا اللهم حسن بها أخلاقنا ووسع بها أرزاقنا وطول بها أعمارنا وعمر بها ديارنا واستر بها عيوبنا واشرح بها صدورنا اللهم روح بها أرواحنا وقدس بها أسرارنا اللهم بارك لنا في أمورنا كلها يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad ya rabbi salli alayhi wa sallim.
This audio was downloaded from tamilislamicmedia.com.